அல்லாஹ் பின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமின் அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் போது بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج بيت الله الحرام كما ذكرنا رجل هذا هو الإسلام عند تنقل الميدة ميكا فرطة لدي مدر هذا ونكا تركوليا إريبا الله ويتبير بير يارب اللي محمد صلى الله عليه وسلم الله ولي تودر عند ساتشي كوربادي இரண்டாவது தொழுகையை நிலைநிறுத்துவது, மூன்றாவது ஜகாத் கொடுப்பது, நான்காவது ரமலான் மாதத்தில் சோம் நோன்பு நோற்பது, ஐந்தாவது அல்லாஹுடைய சங்கிக்குரிய வீடான காபாவை ஹஜ் செய்ய செல்வது. இந்த கடைசி கடமையை பற்றித்தான் சற்று விரிவாக நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். எப்படி ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு ஏற்ப நாம் நிறைவேற்ற வேண்டுமோ அப்படித்தான் அன்பிற்குரியவர்களே இந்த ஹஜ் வணக்க வழிபாட்டையும் நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வணக்க வழிபாட்டுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளையும் ஒழுக்கங்களையும் சொல்லியிருக்கின்றார்கள். தொழுகை ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை அல்லாஹுவிற்காக தொழுவது கடமை. ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நோன்பு நோற்பது கடமை. அதுபோன்று ஒவ்வொரு வருடமும் பொருளுக்குரிய ஜகாத்தை கொடுப்பது கடமை. ஆனால் ஹஜ் என்ற வணக்கத்தை மட்டும் அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் ஒரு முறை நிறைவேற்றினால் மட்டும் போதும் என்று கடமையாக்கியிருக்கின்றான். எப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் குறித்த வசனத்தை குர்ஆனில் இறக்கினானோ அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். அப்போது தோழர் ஒருவர் எழுந்து அல்லாஹுவின் தூதரே, ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஹஜ் செய்ய வேண்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறினார்கள், அல் ஹஜ் மர்ரதன் ஃபமன் ஸாத ஃபஹுவ தத்வுஉ். ஹஜ் ஒரு முறைதான் கடமை, அதற்கு மேல் அதிகமாக யார் ஹஜ் செய்கிறாரோ அது அவருக்கு உபரியான நஃபிலான வணக்கமாக மாறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் அளித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ஜை குறித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக விசேஷமான ஒரு கட்டளையை கூறினார்கள். ஹுது அன்னி மனாசிகக்கும், என்னிலிருந்து உங்களுடைய ஹஜ் வணக்க வழிபாட்டின் முறைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆகவே இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற விரும்பும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் எந்த முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்தார்கள், என்னென்ன ஒழுக்கங்களை ஹஜ்ஜுக்காக சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் சரிவர அறிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹுவின் புறத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகவும், அவர்கள் விரும்பக்கூடிய நற்பலனை இம்மையிலும் மறுமையிலும் தரக்கூடிய ஹஜ்ஜாகவும் மாறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஹஜ்ஜுடைய ஒழுக்கங்களை பற்றி நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பமாக ஹஜ்ஜுடைய வணக்கத்தை, உம்ரா என்ற வணக்கத்தை நிறைவேற்ற விரும்பும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தங்களுடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், எண்ணங்கள் தூய்மை இல்லாமல் நிறைவேற்றப்படும் எந்த ஒரு வணக்க வழிபாட்டையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆகவே தன்னுடைய ஹஜ்ஜை கொண்டு, தன்னுடைய உம்ராவை கொண்டு அல்லாஹுடைய பொருத்தம் மட்டுமே ஒவ்வொரு ஹாஜிக்கும் நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அல்லாஹுடைய அன்பை அடைய வேண்டும், தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், மறுமையின் உயர்ந்த வீடாகிய சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு ஹாஜுக்கும் இருக்க வேண்டும். இதை தவிர உலகத்தில் பெயரை பெற வேண்டும், உலகத்தில் மக்கள் தன்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும், மக்களுடைய கண்ணியத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கமெல்லாம் ஒரு ஹாஜுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, தன்னுடைய இந்த ஹஜ் வணக்க வழிபாட்டுக்கு முன்பதாக தான் கடந்த காலங்களில் செய்திருந்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மனமுருகி பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். தான் செய்திருந்த எல்லா பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுப்பு தேடிக்கொண்டு, இனி வருங்காலத்திலும் நான் பாவங்கள் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுத்து தன்னுடைய பாவ மன்னிப்பை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, தன்னுடைய ஹஜ் பயணத்திற்கு முன்பதாக தன்னுடைய வசியத்துகளை அவர் எழுதி கொள்ள வேண்டும். அதாவது யாருக்காவது இவர் கடன்பட்டிருந்தால் அந்த கடனை நிறைவேற்றுவதற்குண்டான வசதிகளை செய்திருக்க வேண்டும். இவருடத்திலே யாருடைய பொருளாவது அமானிதமாக இருந்தால் அதை பற்றி உண்டான விவரங்களை தன்னுடைய உறவினர்களுக்கு, தனது நெருக்கமானவர்களுக்கு சொல்லி அதை எழுதியும் வைத்துவிட வேண்டும். இப்படி தன் மீது என்னென்ன கடமை, தான் யாருக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம், அல்லது தன்னுடைய பொருள்கள் யார் யாரிடமெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி உண்டான விவரங்களைத்தான் வசியத் என்று சொல்வார்கள். இதை அவர் தெளிவாக எழுதி கொள்ள வேண்டும், அல்லது யாரையாவது சாட்சியாக்கி யார் முன்பாவது இதை பற்றி உண்டான விவரங்களை கூறியிருக்க வேண்டும். அடுத்து நான்காவதாக, இவர் யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால், குற்றம் இழைத்திருந்தால் அவர்களிடத்திலே சென்று அதற்காக வேண்டியுள்ள பரிகாரங்களை தேடிக்கொள்ள வேண்டும், மன்னிப்புகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். தன் மீது ஒருவருக்கு உரிமை இருக்கும் நிலையில், அதாவது தான் ஒருவர் அநீதி இழைத்ததன் மூலமாகவோ அல்லது ஏசியதன் மூலமாகவோ அல்லது வேறு ஒரு காரணத்தால் தன்னால் பிறர் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த பாதிப்புக்குண்டான நிவர்த்தனையை மறுமை நாள் வருவதற்கு முன்பதாகவே முஸ்லிம் தேடி இருக்க வேண்டும். குறிப்பாக ஹஜ் பயணம் நீண்ட ஒரு பயணமாக இருப்பதால் இந்த பயணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு அளவற்ற நன்மைகளை தர இருப்பதால் அந்த நன்மைகளை வீணடிக்கக்கூடிய இது போன்ற குற்ற செயல்கள் ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்கக்கூடாது என்ற காரணத்தால் குறிப்பிட்டு இந்த பயணத்தில் நாம் உபதேசம் செய்கிறோம். யாரெல்லாம் பிறருக்கு அநீதி இழைத்திருப்பார்களோ, சொல்லாலோ செயலாலோ பொருளாலோ, அவர்கள் அதற்குண்டான முறையான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது ஒழுக்கம், தூய்மையான செல்வத்திலிருந்து ஹஜ் பயணத்திற்காக வேண்டி அவர் செலவு செய்ய வேண்டும். தான் சம்பாதித்த செல்வங்களில் மிக ஹலாலான செல்வத்தையே இந்த ஹஜ் பயணத்திற்காக அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். ஹராமான பொருளிலிருந்து செய்யப்படும் வணக்க வழிபாடுகளை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வது கிடையாது. அடுத்த ஆறாவதாக, தன்னுடைய பயணத்திலும் சரி பயணத்திற்கு முன்பும் சரி எல்லா விதமான பாவங்களை விட்டும் குற்றங்களை விட்டும் அவர் தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும், தூரமாக்கிக் கொள்ள வேண்டும். பயணத்தின் போது தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய தோழர்கள், தன்னுடன் பயணம் செய்யக்கூடிய சக பயணிகளிடத்தில் எவ்விதமான சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது, அவர்களிடத்தில் பிரச்சனைகள் செய்யக்கூடாது, வாதங்கள் செய்யக்கூடாது, தீய வார்த்தைகளை பேசக்கூடாது, அனாவசியமான வீண் பேச்சுகளிலே ஈடுபடக்கூடாது. மாறாக இறை நினைவு, வணக்க வழிபாடுகள், குர்ஆன் ஓதுதல் போன்ற உயர்ந்த நல்ல காரியங்களில்தான் தன்னுடைய நேரங்களை அவர் செலவு செய்ய வேண்டும். பிறரிடத்திலே தர்க்கிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் மிக அழகிய முறையிலே ஒழுக்கத்தை பேணி கண்ணியமான வார்த்தைகளை கொண்டுதான் தர்க்கம் செய்ய வேண்டுமே தவிர தீய வார்த்தைகளை எக்காரணத்தை கொண்டும் பேசக்கூடாது, ஒழுங்கினமான வார்த்தைகளை அறவே பயன்படுத்தக்கூடாது. இந்த வணக்க வழிபாட்டை குறித்து கல்வி ஞானத்தை அவர் அடைந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்கிறார், உம்ராவுக்கு செல்கிறார் என்றால் ஹஜ்ஜினுடைய கடமைகள் என்ன, ஒழுக்கங்கள் என்ன, உம்ராவுடைய கடமைகள் என்ன, ஒழுக்கங்கள் என்ன என்பதை அவர் தெளிவாக மார்க்க ஆதாரமிக்க நூல்களில் இருந்தோ அல்லது கற்றுத் தெரிந்த மார்க்க பேதைகளிடமிருந்தோ அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எட்டாவதாக, பயணத்தின் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் மீது கடமையாக்கி இருக்கும் கடமையான வணக்க வழிபாடுகளை மிக கவனத்துடனே நிறைவேற்ற வேண்டும். அத்துடனே உபரியான வணக்க வழிபாடுகளையும் அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் நேரம் குறித்த கடமையாக ஆக்கியிருக்கின்றான். ஆகவே தனது பயணத்திலே தொழுகையை முறையாக பேண வேண்டும். அதுபோக குர்ஆன் அதிகமாக ஓதுவது, ஜிக்ர் அதிகமாக செய்வது, இன்னும் பல வணக்க வழிபாடுகளை கொண்டு தனது பயணத்தை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இது அல்லாமல் தன்னுடன் வரக்கூடிய சகல பயணிகளுக்கும் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டோருக்கும் உதவுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தன்னால் முடிந்த பொருளை கொண்டோ, தன்னால் முடிந்த உடல் பலத்தை கொண்டோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏழை எளியோர் அல்லது தேவைப்படக்கூடியவர், பலவீனமானவர் பயணத்தில் இருந்தால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும். தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று மட்டும் இருந்து விடாமல் பிறருக்கு உதவுவதன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒன்பதாவதாக, தான் யாருடன் பயணம் செய்கிறோம் என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். தன்னால் முடிந்த அளவு தனது பயணத்தில் தனக்கு இறை எச்சத்தையும் மார்க்க ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்லோரை தோழர்களாக ஆக்கிக் கொள்வது மிக முக்கியமான ஒன்று. காரணம், நாம் சில சமயங்களில் மறந்துவிட்டாலும் அவர்கள் நமக்கு இறை அச்சத்தையும் மார்க்க கடமைகளையும் நினைவூட்டுவார்கள். ஆகவே நல்லோரை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய தோழமையிலே பயணம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்து பத்தாவதாக, தன்னுடைய இந்த பயணத்திலே நற்குணங்களை கடைபிடிக்க வேண்டும். பொதுவாக பயணத்திலே பலர் வந்திருப்பார்கள். ஆகவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய, உம்ராவிற்கு செல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், சகிப்புத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும், விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கடைபிடிக்க வேண்டும். தனது எந்த சகோதரராக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, அந்நியராக இருந்தாலும் சரி, அறிமுகமானவராக இருந்தாலும் சரி, அவர்களுடனே நல்ல பண்புகளை கொண்டும் அழகிய ஒழுக்கங்களை கொண்டும் பழக வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் கடினமாகவோ முரட்டுத்தனத்துடனோ அல்லது வேறு விதமாக அவர்களது மனதை நோவடிக்கும் முறையிலோ, அவர்களது மனதிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் முறையிலோ பழகக்கூடாது. இது போன்ற கடினமான பழக்க வழக்கங்களை அவர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். 11வது ஒழுக்கம், தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு இலை அச்சத்தை கொண்டும் மார்க்க ஒழுக்கங்களை பேணும்படியாகவும் அறிவுரை சொல்லி பயணம் புறப்பட வேண்டும். தனது குடும்பத்தார்கள் மனைவியாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். அவர்களுக்கு தாங்கள் சென்றதற்கு பிறகு குடும்பத்திலே அல்லாஹுடைய அச்சத்தை பேணி அவர்கள் ஒழுக்கங்களை பேண வேண்டும். குடும்பத்தை அழகான முறையிலே மார்க்கம் சொல்லிக் கொடுத்த முறையிலே நிர்வகிக்க வேண்டும். எந்த விதமான பாவமான தீய காரியங்களிலே ஈடுபட்டு விடக்கூடாது என்ற அறிவுரைகளை எல்லாம் அவர்களுக்கு கூறி மறுமையை நினைவுறுத்தி அவர்களிடத்திலிருந்து விடைபெற வேண்டும். 12வது ஒழுக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அழகிய பிரார்த்தனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றை அந்தந்த நேரத்திலே பயன்படுத்த வேண்டும். வீட்டை விட்டு வெளியேறும் போது, வாகனத்திலே ஏறும் போது, பயணத்தில் இருக்கும் போது, பள்ளிக்குள் செல்லும் பொழுது, பள்ளியை விட்டு வெளியேறும் பொழுது, இன்னும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய அழகிய பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த பிரார்த்தனைகளை மரணம் செய்து அந்தந்த சந்தர்ப்பங்களிலே ஓத வேண்டும். இந்த பிரார்த்தனைகளின் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் இறை அச்சத்தைக் கொண்டு அலங்காரமாகின்றன, இறை நினைவு நமக்கு அதிகமாகிறது. மேலும் அல்லாஹுடைய உதவியை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நாம் பெற்றுக் கொள்வதற்கு இந்த இறை நினைவுகளும் பிரார்த்தனைகளும் நமக்கு உதவியாக அமைகின்றன. இப்போது அவர்கள் இந்த இஹ்ராமை, அந்த குறிப்பிட்ட இடத்தை சென்றடையும் போது, அதாவது இந்தியாவிலிருந்து செல்லக்கூடியவர்களுக்கு அந்த எலம்லம் என்ற இடத்தை சென்றடையும் போது, அந்த தல்பியாவை தாங்கள் நினைக்கக்கூடிய வணக்க வழிபாட்டுடைய எண்ணத்துடன் சேர்த்து சொல்ல வேண்டும். அப்படி அவர்கள் செய்தால் அவர்கள் இஹ்ராமிற்குள் நுழைந்து விட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இஹ்ராம் என்ற இந்த செயலை செய்வதற்கு முன்பதாக ஆண்கள் பெண்கள் தங்களது உடலில் எப்போதும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டிய முடிகளை எல்லாம் அகற்றி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஆண்கள் தங்களுடைய மீசையை குறைத்துக் கொள்ள வேண்டும். தலைமுடியை அவர்கள் குறைத்துக் கொள்ள விரும்பினாலும் குறைத்துக் கொள்வதில் தவறில்லை. பிறகு இந்த இஹ்ராம் என்ற செயலை செய்வதற்கு முன்பதாக தங்களுடைய உடலை முற்றிலுமாக தூய்மைப்படுத்தி குளித்துக் கொள்வது சிறப்பு. மாத தொடக்கில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அல்லது பிரசவ தொடக்கில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவர்களும் குளித்துக் கொள்வது ஏற்றமானது. அப்படி குளித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் குற்றம் கிடையாது. குளித்துக் கொள்வது ஏற்றமானது, சிறப்பிற்குரிய ஒரு செயலாகும். அடுத்து இஹ்ராமுடைய ஆடைகளை அணிவதற்கு முன்பதாக, அதாவது இஹ்ராம் என்ற இந்த செயலை செய்வதற்கு முன்பதாக தன்னுடைய உடலில் தைக்கப்பட்ட ஆடைகள் அனைத்தையும் கழற்றிக் கொள்ள வேண்டும். ஆண்கள் தைக்கப்பட்ட எந்த ஒரு உடை தனது உடலில் இருக்கும் போதும் இஹ்ராமுடைய செயலை ஆண்கள் செய்யக்கூடாது. இப்படி தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு தன்னுடைய உடலிலிருந்து தைக்கப்பட்ட ஆடைகளை எல்லாம் கழற்றியதற்கு பிறகு இவர் இஹ்ராம் என்ற செயலை செய்வதற்கு ஆயத்தமாகிவிடுகிறார். பெண்கள் கையுறை அணியக்கூடாது, காலுறை அணியக்கூடாது, முகத்திற்கு திரை அணியக்கூடாது. பெண்கள் ஹிஜாப் ஆடை அணிந்து கொள்வார்கள். அதற்குள் அவர்கள் தங்களது வீடுகளில் பொதுவாக இருக்கும் போது அணியக்கூடிய ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். மேற்குறிப்பிட்ட காலுறை, கையுறை முகத்திரைகளை அவர்கள் அணியக்கூடாது. ஆனால் தலைக்கு மேலிருந்து அவர்கள் தங்களுக்கு ஒரு துப்பட்டாவை வைத்துக் கொள்ளலாம். பெண்களுக்கு என்று தனித்து இஹ்ராமுடைய ஆடை எதுவும் கிடையாது. பெண்களுக்கு நறுமணம் பூசும் பொழுது அவர்கள் அந்த நறுமணம் வெளியில் வாடை வீசக்கூடியதாக இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆண்கள் இஹ்ராம் அணிவதற்கு முன்பதாக தங்களுடைய உடலிலே நறுமணம் பூசிக் கொள்ள வேண்டும். இஹ்ராமுடைய ஆடையில் நறுமணம் பூசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், பூசக்கூடாது. அப்படி இஹ்ராமுடைய ஆடையில் நறுமணம் பட்டிருந்தாலும் அந்த நறுமணத்தை கழுவி கொள்ள வேண்டும். பிறகு குளித்து நல்ல முறையில் சுத்தமானதற்கு பிறகு இந்த ஆடைகளை விடுத்திக் கொண்டதற்கு பிறகு அவர் அந்த இளம்லம் என்ற அந்த குறிப்பிட்ட இடம் வந்ததற்கு பிறகு இஹ்ராமுடைய அந்த நீயத்தை மனதில் வைத்துக் கொள்வார். அதாவது நான் ஹஜ் அல்லது உம்ராவுடைய வணக்கத்தை செய்ய போகிறேன் என்று மனதில் எண்ணிக்கொண்டு அடுத்து தல்வியாவை கூறுவார். இஹ்ராம் என்பது இந்த உடையை அணிந்து பிறகு குறிப்பிட்ட அந்த இடம் வந்தவுடன் மனதிலே உம்ரா அல்லது ஹஜ்ஜை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று நினைத்துக் கொள்வதற்கு பெயர்தான் இஹ்ராமாக ஆகும். வெறும் ஆடையை உடுத்திக் கொண்டாலே இஹ்ராமில் நாம் சென்று விட்டோம் என்று சிலர் எண்ணுவது தவறு. அப்படி கிடையாது. அந்த குறிப்பிட்ட இடம் வந்ததற்கு பிறகு நீயத்து வைத்து விட்டால் இஹ்ராமிற்குள் சென்று விடுவார்கள். பிறகு தல்பியா உதவ வேண்டும். சிலர் பலவிதமான நீயத்துகளை சொல்லித் தருகின்றார்கள். அப்படிப்பட்ட நீயத்துகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ சொல்லித் தரவில்லை. ஆகவே இது போன்று புதுமையான வார்த்தைகளை எல்லாம் நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தல்பியா கூறும் பொழுது நான் உம்ராவை நாடி இருக்கிறேன், ஹஜ்ஜை நாடி இருக்கிறேன் என்று கூறுவதற்கு நமக்கு ஆதாரம் இருப்பதால் உம்ரா செய்பவர் எப்படி தல்பியா சொல்ல வேண்டும், ஹஜ் செய்பவர் எப்படி தல்பியா சொல்ல வேண்டும் என்று அந்த முறையிலே அவர் தல்பியாவை ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அதாவது முதல் தல்பியாவில் தன்னுடைய எந்த கிரிகையை இவர் நாடுகிறாரோ அதை சேர்த்து சொல்லியதற்கு பிறகு பொதுவாக இவர் தல்பியாவை சொல்ல வேண்டும். ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமானது தல்பியா. இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகிருந்து இவர் தல்பியாவை தான் அதிகமாக சொல்ல வேண்டும், உரத்த சப்தத்துடனே சொல்ல வேண்டும். ஆனால் பெண்கள் அமைதியாகத்தான் சொல்ல வேண்டும். உம்ரா என்ற வணக்கத்தை செய்பவர் இஹ்ராம் அணிந்ததிலிருந்து தவாஃபை ஆரம்பிக்கும் வரை சப்தமிட்டு தல்பியாவை சொல்ல வேண்டும். ஹஜ் வணக்கத்தை செய்வதற்காக இஹ்ராம் அணிந்தவர்கள் தல்பியாவை 10வது அன்று அவர் கல்லெறியும் வரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக சொல்ல வேண்டும். தல்பியா என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிகளுக்கு இந்த வாசகத்தை கற்றுக் கொடுத்தார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல்முல்க் லா ஷரீக லக். இந்த வாசகத்தை ஒவ்வொரு ஹாஜியும் கற்றுக்கொள்ள வேண்டும், மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இந்த வாசகத்தை தான் அதிகம் அதிகம் ஹாஜிகள் ஓத வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில் மேலும் சில விஷயங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இந்த விஷயத்தை இதற்கு முன்பு நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அதாவது இஹ்ராம் அணிந்து மனதிலே உறுதி கொண்டு தல்பியாவை கூறியவுடனே அவர் ஹஜ் என்ற அல்லது உம்ரா என்ற வணக்கத்திற்குள் நுழைந்து விடுகின்றார். இந்த இஹ்ராம் என்ற செயலில் நுழைவதற்காக தனித்து ஒரு தொழுகை இல்லை. ஃபர்மான ஒரு தொழுகைக்கு பின்பு செய்யலாம், அல்லது உழுவு செய்துவிட்டு ஒழுவுக்காக வேண்டி 2 ரக்அத் நஃபில் செய்வதற்கு பிறகு இந்த நியத்தை வைத்துக் கொள்ளலாம், அல்லது அந்த இடம் வந்தவுடனேயே அந்த நியத்தை அவர்கள் வைத்துக் கொண்டு தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொள்ளலாம். இஹ்ராமை அணிவதற்காகவோ இஹ்ராமுடைய செயலில் நுழைவதற்காகவோ தனித்து தொழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தரவில்லை. யாராவது ஒருவர் பிறர் சார்பாக ஹஜ் செய்வதற்கு வந்திருந்தால் அவர் தனது தல்பியாவில் ஆரம்பத்திலே லப்பைக அன் ஃபுலானின், யா அல்லாஹ் நான் இன்னவர் சார்பாக ஹஜ் செய்ய வந்திருக்கிறேன், தல்பியா கூறுகிறேன் என்பதை அவர் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஒரு முறை அதை கூறினால் போதும், அதற்கு பிறகு லப்பைக் என்று பொதுவாக சொல்லக்கூடிய தல்பியாவை இவர் தொடர்ந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஆண்கள் எப்படி இஹ்ராம் அணிய வேண்டும் என்பது இப்போது உங்களுக்கு படத்தின் மூலமாக விவரிக்கப்படுகிறது. இது போன்றுதான் ஆண்கள் தங்களுடைய இஹ்ராம் உடையை உடுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகு ஆண்களும் பெண்களும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக தங்களுடைய தலை மற்றும் உடம்பிலிருந்து எந்த ஒரு முடிகளையும் வெட்டுவதோ சிரைப்பதோ பிடுங்குவதோ கூடாது. அறியாத நிலையில் அல்லது மறந்த நிலையில் செய்துவிட்டால் அது குற்றமாக ஆகாது. இரண்டாவது, நகங்களை வெட்டக்கூடாது. மூன்றாவது, நறுமணம் பூசக்கூடாது, உடலிலும் சரி உடையிலும் சரி. ஹரமுடைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய செடிகொடிகள் புற்பூண்டுகளை பிடுங்கக்கூடாது. இந்த சட்டம் இஹ்ராம் அணிந்திருந்தாலும் சரி, இஹ்ராம் அணியாமல் இருந்திருந்தாலும் சரி, அதாவது ஹரமுக்குள் இருக்கக்கூடியதை எந்த ஒரு முஸ்லீமும் பிடுங்குவதோ அல்லது பறிப்பதோ அந்த செடிகொடிகளை வெட்டுவதோ கூடாது. நான்காவது, ஹரமுடைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய வேட்டை பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. இந்த சட்டமும் பொதுவானது. இஹ்ராம் அணிந்த நிலையில் இருந்தாலும் சரி அல்லது இஹ்ராம் அணியாத நிலையில் இருந்தாலும் சரி. அடுத்து ஐந்தாவது, ஹரமுடைய எல்லையில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பொருட்களை எடுக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் எடுத்து அதை உரியவரிடம் சேர்ப்பிப்பீர்கள் என்று உங்களுக்கு உறுதி இருந்தால், அல்லது அதை எடுத்து நீங்கள் அந்த இடத்துல நின்று அது யாருடையது என்று கேட்டு உடையவரிடம் நீங்கள் ஒப்படைப்பீர்கள் என்று இருந்தால் மட்டுமே தவிர. ஆறாவது, ஆண்கள் தங்களுடைய தலைகளை தொப்பி அல்லது துணிகளை கொண்டு மறைப்பது கூடாது. அவ்வாறே தங்களுடைய முகங்களை மறைக்கக்கூடாது. ஏழாவது, தைக்கப்பட்ட ஆடைகளை உடம்பில் எந்த பகுதியிலும் ஆண்கள் அணியக்கூடாது. யாருக்கு இஹ்ராமுக்குரிய அந்த தைக்கப்படாத ஆடைகள் இல்லையோ அவர் வேண்டுமானால் தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்திக் கொள்ளலாம். எட்டாவது, பெண்கள் தங்களது முகங்களை மறைப்பதோ அல்லது தங்களுடைய கைகளுக்கு உரையிட்டுக் கொள்வதோ கால்களுக்கு உரையிட்டுக் கொள்வதோ கூடாது. அந்நியர்களுக்கு முன்பு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது என்றால் அல்லது அந்நியர்கள் தங்களுக்கு அருகிலே செல்கிறார்கள் என்றால் தங்களுடைய தலைக்கு மேல் இருக்கக்கூடிய துணியை கொண்டு தங்களுடைய முகத்தை அவர்கள் மறைத்துக் கொள்ளலாம். ஒன்பதாவது, இஹ்ராம் அணிந்தவர் திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது, பெண் பேசவும் கூடாது, பிறருடைய திருமணத்திற்கு பெண் பேசவும் கூடாது. பத்தாவது, இஹ்ராமில் இருப்பவர் ஷூ போன்ற முழு கால்களையும் மறைக்கக்கூடிய காலணிகளை அணியக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, சில விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டவை, ஆனால் பலர் அதை இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகு தடை செய்யப்பட்டவை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அனுமதிக்கப்பட்ட விஷயங்களைத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அதாவது இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகும் கூட ஒருவர் தங்களது கைகளில் கை கடிகாரங்களை அணிந்து கொள்ளலாம், அல்லது தங்களுடைய இடுப்புகளுக்கு தேவையான பெல்ட் போன்ற இடுப்பு வார்களை அவர்கள் அணிந்து கொள்ளலாம், தங்களுடைய விரல்களில் மோதிரங்கள் அணிந்து கொள்ளலாம், தங்களுடைய கால்களில் காலணிகளை அணிந்து கொள்ளலாம், அதாவது கால்களை முற்றிலுமாக மறைக்காத கால்கள் தெரியும்படியான காலணிகளை அவர்கள் அணிந்து கொள்ளலாம். அதுபோன்று வெயிலிருந்து தங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு கூலிங் கிளாஸ் போன்ற கண்ணாடிகளை அணிந்து கொள்ளலாம், அல்லது எப்போதும் தான் அணிந்திருக்கக்கூடிய பவர் கண்ணாடிகளை கூட அணிந்து கொள்ளலாம், நிழல் தேடி அவர்கள் கொடைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம், கார்களில் பயணம் செய்யலாம், பஸ்களில் பயணம் செய்யலாம். அப்படி பயணம் செய்யும் போது அதனுடைய முகடுகள் தலைக்கு அருகாமையில் இருந்தாலும் அது குற்றமாக ஆகாது. அவ்வாறே நிழல் தேடி ஒரு மரத்திற்கு கீழே அவர்கள் இளைப்பாறலாம், ஷவர் போன்றவற்றில் அவர்கள் குளிக்கலாம், அதுவும் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அவர்களுடைய உடல்களில் காயம் ஏற்பட்டால் அந்த காயம் ஏற்பட்ட பகுதியை பட்டியை கொண்டு துணியை கொண்டு அவர்கள் சுத்திக் கொள்ளலாம். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகும் ஹாஜிகளுக்கு அனுமதிக்கப்பட்டவை. இதை செய்வதிலே எந்த விதமான குற்றமும் ஹாஜிகளின் மீது கிடையாது. மேலும் தங்களுடைய துணிமணிகளை அல்லது தங்களுடைய சாமான்களை தலையில் சுமந்து செல்வதும் ஹாஜிகளுக்கு அனுமதிக்கப்பட்டது. பொருட்களை சுமந்து செல்வதால் தலை மறைந்தாலும் அது குற்றமாக ஆகாது. மாறாக தலையை மறைப்பதற்காக வேண்டி தொப்பி அல்லது துண்டுகளை பயன்படுத்தினால்தான் குற்றமாக ஆகும். அன்புக்குரியவர்களே, இப்போது நாம் ஹஜ்ஜுடைய வகைகளையும் அவற்றில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களையும் பார்க்க இருக்கின்றோம். ஹஜ் மூன்று வகைப்படும். ஒன்று ஹஜ்ஜுல் இஃப்ராத், இரண்டாவது ஹஜ்ஜுல் கிரான், மூன்றாவது ஹஜ்ஜு தமத்து. இஃப்ராத் என்றால் என்ன? ஒருவர் மீகாத் அந்த குறிப்பிட்ட எல்லையிலே இஹ்ராம் அணியும் போது நான் ஹஜ் மட்டும் செய்கிறேன் என்று எண்ணம் வைத்துக் கொள்வது, அதற்கு ஏற்ப லப்பைக ஹஜ்ஜதன், யா அல்லாஹ் நான் ஹஜ்ஜை நாடி தல்பியா சொல்கிறேன் என்று கூறி பிறகு தல்பியாவை ஆரம்பிக்க வேண்டும். இவர் தல்பியாவை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார். மக்கா முக்கர்ரமாவை, சங்கைக்குரிய மக்காவை அடைந்ததற்கு பிறகு இவருக்கு சுன்னத்தாகும் தவாஃபுல் குதும் வருகை தந்ததற்காக காபாவை சுற்றி ஏழு முறை வருவது தவாஃபுல் குதும் என்று இதற்கு சொல்வார்கள். அதற்கு பிறகு இவர் இஹ்ராமிலேயே இருப்பார். இஹ்ராமை இவர் கரட்டிவிடக் கூடாது. இவர் மீது இஹ்ராம் அடைந்ததற்கு பிறகு தடை செய்யப்பட்ட செயல்கள் எல்லாம் தடையாகவே இருக்கும். இவருக்கு நேரம் இருந்தால் சஃபா மர்வா மலைகளுக்கு இடையில் ஏழு முறை இவர் ஓடிவிட்டால் ஹஜ்ஜுடைய ஓடுதலும் நிறைவேறிவிடும். இதற்கு பிறகு பத்தாவது அன்று கடமையான தவாஃபை செய்ததற்கு பிறகு இவர் சஹி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இருக்காது. அப்படி இவரால் மக்காவை சேர்ந்ததற்கு பிறகு தவாஃபுல் குதும் வருகைக்காக உள்ள அந்த தவாஃபை மட்டும் செய்துவிட்டு பிறகு சஹி செய்யவில்லை என்றால் பத்தாவது அன்று கடமையான ஜியாரத்துடைய தவாஃபை செய்ததற்கு பிறகு இவர் சஹி செய்து கொள்ளலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது. அல்லது இவர் போய் சேருகிறார், ஆனால் அங்கு ஹஜ்ஜுடைய நாள் ஆரம்பமாகி விடுகிறது, தவாஃபுல் குதும் செய்வதற்கு இவருக்கு அவகாசம் கிடைக்கவில்லை என்றால் அதுவும் இவர் மீது குற்றம் இல்லை. காரணம், முஃப்ரித் இஃப்ராத் ஹஜ் செய்பவருக்கு தவாஃபுல் குதும் சுன்னத், விரும்பத்தக்க செயல்தானே தவிர கடமையான செயல் அல்ல. அடுத்து ஹஜ்ஜுல் கிரான், அதாவது உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்வது. குறிப்பிட்ட அந்த மீகாத் எல்லையிலே இஹ்ராம் அணிந்து எண்ணம் வைக்கும் பொழுது உம்ராவையும் ஹஜ்ஜையும் நான் சேர்த்து செய்கிறேன் என்று எண்ணம் வைப்பது. இவர் தல்பியா சொல்லும் பொழுது லப்பைக உம்ரதன் வ ஹஜ்ஜதன், நான் தல்பியா சொல்கிறேன் உம்ராவிற்காகவும் ஹஜ்ஜுக்காகவும் என்று தல்பியா சொல்வார். இவர் மக்காவிற்கு வந்தவுடன் தவாஃபுல் குதும் செய்வார், வருகைக்காக வேண்டியுள்ள தவாஃபை செய்வார், பிறகு சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே சஹி செய்வார். கிரான் ஹஜ் செய்பவர் செய்யக்கூடிய அந்த சஹி, சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே ஓடக்கூடிய இந்த ஓட்டம் ஹஜ்ஜுக்காக வேண்டியும் அமையும், உம்ராவுக்காக வேண்டியும் அமைந்துவிடும். ஆகவே ஹஜ்ஜுல் கிரானுடைய எண்ணத்திலே வருபவர் தவாஃபுல் குதும் செய்ய வேண்டும், அதற்கு பிறகு ஹஜ் உம்ராவிற்கு என்ற எண்ணத்திலே அவர் சஹி செய்து கொள்வார். அடுத்து ஹஜ் தமத்து, அதாவது உம்ரா செய்து விடுவது பிறகு தாமதித்து ஹஜ் செய்வது. இது எப்படி என்றால் அந்த குறிப்பிட்ட எல்லையிலே இஹ்ராம் அணியும் பொழுது, இஹ்ராமுடைய எண்ணத்தை நாம் மனதிலே கொண்டு வரும் பொழுது உம்ராவை செய்கிறேன் அதற்கு பிறகு ஹஜ் செய்கிறேன் என்று எண்ணிக்கொள்வது. லப்பைக உம்ரதன் முத்தமத்திஅன் பிஹா இலல் ஹஜ் என்று தல்பியா சொல்லிவிட்டு பிறகு பொதுவான தல்பியாவை சொல்வது. இவர் என்ன செய்வார்? இஹ்ராம் அணிந்தவராக மக்காவிற்கு வந்து காபாவை தவாஃப் செய்வார், பிறகு சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே சஹி ஓடுவார். அதற்கு பிறகு ஆண்களாக இருந்தால் முடியை முற்றிலுமாக சிரைத்துக் கொள்வது கொண்டோ அல்லது முடியை குறைத்துக் கொள்வது கொண்டோ இவர் இஹ்ராமிலிருந்து வெளியேறுவார். பெண்களாக இருந்தால் விரலுடைய ஒரு நுனி அளவுக்கு தான் அவர்கள் தங்களுடைய முடியை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இஹ்ராம், பிறகு தவாஃப், பிறகு சஹி, பிறகு முடியை சிரைப்பது அல்லது குறைப்பது, பெண்களுக்கு முடியை ஒரு விரலுடைய நுனி அளவு மட்டும் குறைப்பது. இந்த செயல்களை செய்துவிட்டால் இவருடைய உம்ரா முழுமை பெற்றுவிடும். அதற்கு பிறகு இஹ்ராமை கலைந்துவிட்டு இஹ்ராம் அணிந்திருக்கும் பொழுது இவருக்கு என்னென்ன ஹலாலான காரியங்கள் தடுக்கப்பட்டிருந்ததோ அந்த எல்லா காரியங்களும் இவருக்கு ஹலாலாகிவிடும். ஆண்களாக இருந்தால் தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்திக் கொள்ளலாம், நறுமணம் பூசிக் கொள்ளலாம், அது போன்று வீடு சேர்ந்து கொள்ளலாம். பெண்களாக இருந்தால் கைகளிலே கால்களிலே உரை அணிந்து கொள்ளலாம். இப்படி இஹ்ராமின் போது தடை செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் இவர்களுக்கு ஹலாலாக ஆகிவிடும். பிறகு ஹஜ்ஜுடைய மாதத்திலே யௌமு தர்வியா பிற 8 அன்று அவர் எந்த இடத்தில் மக்காவில் இருக்கிறாரோ அந்த இடத்திலேயே இஹ்ராம் அணிந்து கொண்டு மினாவை நோக்கி புறப்படுவார். இப்படி ஹஜ்ஜுடைய வகைகள் 3 வகைகளாக இருக்கின்றன. ஹஜ்ஜுல் இஃப்ராத், ஹஜ்ஜுல் கிரான், ஹஜ்ஜு தமத்து. அன்புக்குரியவர்களே, இப்போது நாம் ஹஜ்ஜுடைய 3 வகைகளை பற்றி கூறினோம். இந்த 3 வகைகளில் எந்த ஒரு வகையை கொண்டு ஹஜ்ஜு செய்தாலும் அது ஏற்புடையதே, சிறந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 ஹஜ்ஜுடைய வகைகளில் ஹஜ் தமத்துஐ அதிகம் விரும்பி இருக்கிறார்கள். ஆகவே நாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் விரும்பிய ஹஜ் தமத்துஐ விரும்பி அதை செய்வது மிக ஏற்றமானது. இதில் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், ஹஜ் தமத்து ஹஜ் கிரான் செய்பவர்கள் கண்டிப்பாக குர்பானி கொடுத்தாக வேண்டும். ஹஜ் இஃப்ராத் செய்பவர்கள் மீது குர்பானி கொடுப்பது அவசியம் இல்லை. யாருக்கு குர்பானி கொடுக்க முடியவில்லையோ அவர்கள் 10 நோன்புகள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது 3 நோன்புகள் அவர்கள் மினாவில் தங்கியிருக்கும் காலங்களிலும் வைத்துக் கொள்ளலாம், அல்லது மக்காவில் தங்கியிருக்கக்கூடிய காலங்களில் வைத்துக் கொள்ளலாம். 7 நோன்புகள் அவர்கள் ஊர் வந்ததற்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம். ஆக 10 நோன்புகள் அவர்கள் நோக்க வேண்டும். இந்த வித்தியாசங்கள் இந்த 3 வகையான ஹஜ்ஜுகளுக்கு இடையில இருக்கின்றன. இப்படி எந்த ஒரு ஹஜ்ஜை கொண்டு அவர் இஹ்ராமை அணிந்து கொண்டாலும் அடுத்து இவர் மக்காவை நோக்கி புறப்படும் பொழுது தங்களது பயணத்தில் அவர்கள் தல்பியாவை அதிகம் சொல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு இடையூறு அளிக்காமல், தொந்தரவு தராமல், வீண் பேச்சுகளில் விவாதங்களில் ஈடுபடாமல் அவர்கள் தங்களது பயணத்தை தொடர்ந்து வர வேண்டும். மக்கா வந்து சேர்ந்தவுடன் உடனடியாக காபாவிற்கு செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உடல் களைப்பாக சோர்வாக இருந்தால் அதற்கு ஏற்ப அவர்கள் தங்களுடைய லாட்ஜுகளில் தங்களுடைய ஹோட்டல்களில் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். தங்களுக்கு உடல் மிக உற்சாகமாக இருக்கிறது என்ற பட்சத்தில் அவர்கள் காபாவிற்கு சென்றால் போதும். களைப்பு இருந்தால் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொள்வதிலே எந்த குற்றமும் இல்லை. இரவிலே மக்கா வந்து சேர்கிறார்கள் என்றால் இரவு ஓய்வெடுத்துக் கொண்டு பிறகு அவர்கள் காபாவிற்கு வரலாம். மக்காவிற்கு நுழைந்த உடனேயே முதலாவதாக காபாவிற்கு தான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மக்காவிற்கு நுழைந்தவுடன் தங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அறைகளில் இல்லங்களில் ஓய்வெடுப்பது கொண்டு தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம். பிறகு முடிந்தால் சிறப்பு அவர் குளித்துக் கொள்வது. குளிக்க முடியவில்லை என்றால் குற்றமில்லை. அதற்கு பிறகு இவர் அல் மஸ்ஜிதுல் ஹராம் தங்கிக்குரிய பள்ளிவாசல், காபா இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். எப்படி ஒவ்வொரு பள்ளிவாசலுக்குள் செல்லும் பொழுதும் நாம் வலது காலை முன்வைத்து செல்ல வேண்டுமோ அப்படித்தான் காபாவிற்குள் செல்லும் பொழுதும் வலது காலை முன்வைத்து செல்ல வேண்டும். பள்ளிவாசலுக்குள் செல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அழகிய துஆக்களை சொல்ல வேண்டும். எத்துணை முறை நாம் பள்ளிக்குள் சென்றாலும் அத்துணை முறையும் இந்த அழகிய துஆக்களை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆக்களில் அஊது பில்லாஹில் அஸீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மதிக என்ற துஆவை ஓதி அவர் பள்ளிக்குள் நுழைய வேண்டும். அதற்கு பிறகு தொழுகையுடைய நேரம் சமீபித்து விட்டால், அதாவது அதான் சொல்லி அங்கு தொழுகைக்குண்டான நேரமாக இருக்கிறது என்று சொன்னால், தவாஃபை ஆரம்பிக்காமல் பரவான தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அவர் தவாஃபை ஆரம்பிக்கலாம். அல்லது அடுத்து பரவான தொழுகைக்கு நீண்ட நேரம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் தவாஃபை ஆரம்பித்து விடலாம். இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். பொதுவாக மக்கள் மஸ்ஜிதுல் ஹராம் அந்த தங்கிக்குரிய பள்ளிவாசலுக்குள் செல்லும் பொழுது தவாஃபிற்காக ஒரு குறிப்பிட்ட வாசல் வழியாகத்தான், அதாவது பாபு சலாம் வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று நம்பி இருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த நம்பிக்கைக்கு ஹதீஸில் எந்த ஆதாரமும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபிற்காக நுழைந்த போது பாபு பனி ஷைபா பனு ஷைபாவுடைய கதவு வழியாக அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். ஆனால் பொதுவாக எல்லா வழிகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட வழியாகத்தான் நுழைய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆகவே ஹாஜிகள் எந்த ஒரு வழி தங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுக்கலாம். குறிப்பாக ஹாஜிகள் அந்த தவாஃபிற்காக வேண்டி உள்ளே நுழையும் பொழுது தாங்கள் அந்த பள்ளியிலிருந்து தங்களுக்கு தோதுவான வாசல் வழியாக உள்ளே நுழைந்து கூட்டம் அதிகமாக இல்லை என்றால் நீங்கள் ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி எந்த வழியாக வேண்டுமானாலும் செல்லலாம். கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்திலே கூட்டத்தை பிளந்து கொண்டு எதிர் திசையிலே சென்று ஹஜ்ருல் அஸ்வதை நீங்கள் அடைய வேண்டும் என்று முயற்சிக்க கூடாது. அப்படி முயற்சிப்பதால் உங்களுக்கும் அது தொந்தரவாக அமையும், தவாப் சுற்றி கொண்டு வரக்கூடியவர்களுக்கும் தொந்தரவாக அமையும். மாறாக நீங்கள் அந்த கூட்டத்தாருடைய சுற்றுதலை அப்படியே தொடர்ந்து ஹஜ்ருல் அஸ்வதின் பக்கம் வந்தவுடனே அங்கிருந்து உங்களுடைய தவாஃபை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். தவாஃப் என்பது எண்ணத்துடனே, அதாவது நான் தவாஃப் செய்கிறேன் என்ற எண்ணத்துடனே காபாவை ஏழு முறை ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து சுற்றி ஹஜ்ருல் அஸ்வதில் முடிப்பதற்கு சொல்லப்படும். ஹஜ்ருல் அஸ்வத் என்பது காபாவுடைய ருக்ன யமானிக்கு அடுத்ததாக காபாவுடைய கதவின் இடது பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு கல்லாகும். அந்த கல்லிலிருந்துதான் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். அந்த இடத்தில் அந்த ஹஜ்ருல் அஸ்வதிற்கு கீழே தலையிலே உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருப்பார்கள். கருப்பு கலரிலே மார்பிளிலே ஒரு தனி அடையாளம் கொடுத்திருப்பார்கள். அல்லது அதற்கு நேராக பச்சை கலரிலே உங்களுக்கு ஒரு விளக்கு டியூப்லைட் கொடுத்திருப்பார்கள். அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய தவாஃபை தொடங்கிக் கொள்ள வேண்டும். முடிந்தால் கூட்டம் இல்லை என்றால் ஹஜ்ருல் அஸ்வதிற்கு அருகிலே சென்று ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். கூட்டம் அதிகமாக இருந்தால் மக்களை திணறடித்துக் கொண்டு முட்டி மோதி முத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிக்க கூடாது. மாறாக நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து கையை தூக்கி இஷாரா செய்து பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று கூறி தவாஃபை ஆரம்பித்து விட வேண்டும். ஆண்கள் உம்ரா அல்லது ஹஜ்ஜுடைய முதல் தவாஃபை செய்யும் போது தவாஃபுடைய முதல் மூன்று சுற்றுகளில் தங்களுடைய இஹ்ராம் துணியை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது வலது பக்கத்தினுடைய புஜம் வெளியில் தெரியும்படி இஹ்ராமுடைய துணியை வலது கையினுடைய கம்கட்டுக்கு கீழாக எடுத்து சென்று இடது பக்கத்தினுடைய புஜத்தின் மீது போட்டுக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு படத்திலே விவரிக்கப்படுவது போன்று ஆண்கள் அந்த ஏழு சுற்றுகளிலே முதல் சுற்றுகளில் தங்களுடைய எட்டுகளை நெருக்கமாக வைத்து ஓடுவதை போன்று அவர்கள் தங்களுடைய நடையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மூன்று சுற்றுகளில் மட்டும்தான், மற்ற நான்கு ஐந்து ஆறு ஏழு சுற்றுகளிலே எப்போதும் போன்று அமைதியாக நடக்க வேண்டும். தவாஃப் செய்வதற்கு கண்டிப்பாக ஒது இருக்க வேண்டும். அதுபோன்று பெண்கள் தங்களுடைய பெருந்தொடக்குகளிலிருந்து சுத்தமாக இருப்பதுடனே அவர்கள் ஒதுவும் செய்திருக்க வேண்டும். ஒழு இல்லாமல் தவாஃப் செய்வது கூடாது. ஆனால் தவாஃப் செய்யும் போது தவாஃபுடைய சுற்றுகளுக்கு இடையிலே அவசியமான பேச்சுகளை பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. மற்ற காரியங்கள் அனைத்திலும் தவாஃப் என்பது தொழுகையை போன்றுதான். கண்டிப்பாக அதற்கு ஒழு அவசியம். சரி, இப்படி ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து நீங்கள் தவாஃபை ஆரம்பித்து அடுத்து நீங்கள் ஹஜ்ருல் அஸ்வதிற்கு வரும் பொழுது உங்களுடைய ஒரு தவாஃப் முடிகிறது. இந்த தவாஃபுகளிலே உங்களுக்கு விருப்பமான ஜிக்ர்களை செய்யலாம், குர்ஆனுடைய வசனங்களை ஓதலாம், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் விரும்பிய துஆக்களை கேட்கலாம். முதல் சுற்றுக்கு இந்த துஆ, இரண்டாவது சுற்றுக்கு இந்த துஆ என்று தனித்தனியாக எந்த பிரார்த்தனைகளையும் துஆக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களுடைய தோழர்களோ நமக்கு கற்றுத்தரவில்லை. ஆகவே இது போன்றவற்றையெல்லாம் நாம் நம் மீது கடமையாக்கிக் கொண்டு வீண் சிரமத்திற்கு நம்மை தள்ளிக்கொள்ளக் கூடாது. உங்களுடைய மனதிற்கு விருப்பமான நல்ல துஆக்களை ஜிக்ர்களை நீங்கள் செய்யலாம். ருக்ன யமானி அதாவது ஹஜரல் அஸ்வதிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் சுற்றி வரும் பொழுது ஹஜரல் அஸ்வத் வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த முனைக்கு ருக்னுல் யமானி, யமன் தேசத்தை நோக்கி இருக்கக்கூடிய ருக்ன் என்று சொல்வார்கள், மூளை என்று சொல்வார்கள். அந்த இடத்திற்கு அருகில் வரும் பொழுது அந்த இடம் உங்களுக்கு காலியாக இருந்தால், மக்கள் நெருக்கடி இல்லாமல் இருந்தால், நீங்கள் அந்த இடத்தை கையை கொண்டு தடவுவது சுண்ணத்தானது. தடவி அந்த கையை முத்தம் போடக்கூடாது, அந்த ருக்ன யமானியை முத்தமும் போடக்கூடாது, வெறும் தடவுவது மட்டும்தான் அங்கே சுண்ணத். அந்த இடத்துல நின்று கொண்டு கைகளை காட்டி தவாப் சுற்றக்கூடியவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடாது. அவர்கள் சுற்றி வரும் பொழுதே அந்த இடத்திற்கு செல்ல முடிந்தால் முத்தமிட வேண்டும், இல்லை என்றால் தன்னுடைய சுற்றை தொடர்ந்தவர்களாகவே அந்த ஹஜ்ரல் அஸ்வதை நோக்கி இஷாரா செய்து அல்லாஹ் அக்பர் என்று கூறி தவாஃபை தொடர்ந்து விட வேண்டும். அதற்கு பிறகு அந்த ருக்ன யமானியில் இருந்து ஹஜ்ரல் அஸ்வத் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார் என்ற துஆவை செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த துஆவை நாம் செய்வது ஏற்றமானது. இதை தவிர தவாஃபுக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட துஆ எதையும் கற்றுத்தரவில்லை. ஒவ்வொரு சுற்றிலும் ருக்ன யமானியில் இருந்து ஹஜ்ரல் அஸ்வத் வரை ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார் என்ற துஆவை ஓதுவது சிறப்பிற்குரிய செயலாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்படி ஏழு முறை காபாவை சுற்றி வர வேண்டும். இப்படி ஏழு முறை சுற்றி வந்துவிட்டால் அது ஒரு தவாஃப் முடிவடைந்து விடும். ஒரு தவாஃபை முடித்ததற்கு பிறகு அந்த காபாவிலிருந்து சற்று தூரத்திலே மக்காம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டும் பொழுது அவர்கள் நிற்பதற்கு பயன்படுத்திய சங்கைக்குரிய கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு அருகிலே இரண்டு ரக்காத்துகள், தவாஃபுடைய இரண்டு ரக்காத்துகளை தொழ வேண்டும். அந்த இடத்தில் உங்களுக்கு தொழுவதற்கு முடியவில்லை என்றால், கூட்டம் அதிகமாக இருந்தால், அல் மஸ்ஜிதுல் ஹராம் சங்கைக்குரிய பள்ளிவாசலில் எந்த இடத்தில் நீங்கள் தொழுது கொண்டாலும் சரி, தவாஃபுடைய தொழுகை உங்களுக்கு நிறைவேறிவிடும். அன்பிற்குரியவர்களே, இஹ்ராம் என்ற இந்த செயலை செய்வதற்கு முன்பதாக ஆண்கள் பெண்கள் தங்களது உடலில் எப்போதும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டிய முடிகளை எல்லாம் அகற்றி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஆண்கள் தங்களுடைய மீசையை குறைத்துக் கொள்ள வேண்டும். தலைமுடியை அவர்கள் குறைத்துக் கொள்ள விரும்பினாலும் குறைத்துக் கொள்வதில் தவறில்லை. பிறகு இந்த இஹ்ராம் என்ற செயலை செய்வதற்கு முன்பதாக தங்களுடைய உடலை முற்றிலுமாக தூய்மைப்படுத்தி குளித்துக் கொள்வது சிறப்பு. மாத தொடக்கில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அல்லது பிரசவ தொடக்கில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவர்களும் குளித்துக் கொள்வது ஏற்றமானது. அப்படி குளித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் குற்றம் கிடையாது. குளித்துக் கொள்வது ஏற்றமானது, சிறப்பிற்குரிய ஒரு செயலாகும். அடுத்து இஹ்ராமுடைய ஆடைகளை அணிவதற்கு முன்பதாக, அதாவது இஹ்ராம் என்ற இந்த செயலை செய்வதற்கு முன்பதாக தன்னுடைய உடலில் தைக்கப்பட்ட ஆடைகள் அனைத்தையும் கழற்றி கொள்ள வேண்டும். ஆண்கள் தைக்கப்பட்ட எந்த ஒரு உடை தனது உடலில் இருக்கும் போதும் இஹ்ராமுடைய செயலை ஆண்கள் செய்யக்கூடாது. இப்படி தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு தன்னுடைய உடலிலிருந்து தைக்கப்பட்ட ஆடைகளை எல்லாம் கழற்றியதற்கு பிறகு இவர் இஹ்ராம் என்ற செயலை செய்வதற்கு ஆயத்தமாகி விடுகிறார். பெண்கள் கையுறை அணியக்கூடாது, காலுறை அணியக்கூடாது, முகத்திற்கு திரை அணியக்கூடாது. பெண்கள் ஹிஜாப் ஆடை அணிந்து கொள்வார்கள். அதற்குள் அவர்கள் தங்களது வீடுகளில் பொதுவாக இருக்கும் போது அணியக்கூடிய ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். மேற்குறிப்பிட்ட காலுறை, கையுறை, முகத்திரைகளை அவர்கள் அணியக்கூடாது. ஆனால் தலைக்கு மேலிருந்து அவர்கள் தங்களுக்கு ஒரு துப்பட்டாவை வைத்துக் கொள்ளலாம். பெண்களுக்கு என்று தனித்து இஹ்ராமுடைய ஆடை எதுவும் கிடையாது. பெண்களுக்கு நறுமணம் பூசும் பொழுது அவர்கள் அந்த நறுமணம் வெளியில் வாடை வீசக்கூடியதாக இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆண்கள் இஹ்ராம் அணிவதற்கு முன்பதாக தங்களுடைய உடலிலே நறுமணம் பூசிக் கொள்ள வேண்டும். இஹ்ராமுடைய ஆடையில் நறுமணம் பூசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், பூசக்கூடாது. அப்படி இஹ்ராமுடைய ஆடையில் நறுமணம் பட்டிருந்தாலும் அந்த நறுமணத்தை கழுவி கொள்ள வேண்டும். பிறகு குளித்து நல்ல முறையில் சுத்தமானதற்கு பிறகு இந்த ஆடைகளை விடுத்திக் கொண்டதற்கு பிறகு அவர் அந்த இளம்லம் என்ற அந்த குறிப்பிட்ட இடம் வந்ததற்கு பிறகு இஹ்ராமுடைய அந்த நீயத்தை மனதில் வைத்துக் கொள்வார். அதாவது நான் ஹஜ் அல்லது உம்ராவுடைய வணக்கத்தை செய்ய போகிறேன் என்று மனதில் எண்ணிக்கொண்டு அடுத்து தல்வியாவை கூறுவார். இஹ்ராம் என்பது இந்த உடையை அணிந்து பிறகு குறிப்பிட்ட அந்த இடம் வந்தவுடன் மனதிலே உம்ரா அல்லது ஹஜ்ஜை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று நினைத்துக் கொள்வதற்கு பெயர்தான் இஹ்ராமாக ஆகும். வெறும் ஆடையை உடுத்திக் கொண்டாலே இஹ்ராமில் நாம் சென்று விட்டோம் என்று சிலர் எண்ணுவது தவறு. அப்படி கிடையாது. அந்த குறிப்பிட்ட இடம் வந்ததற்கு பிறகு நீயத்து வைத்து விட்டால் இஹ்ராமிற்குள் சென்று விடுவார்கள். பிறகு தல்பியா ஓத வேண்டும். சிலர் பலவிதமான நீயத்துகளை சொல்லித் தருகின்றார்கள். அப்படிப்பட்ட நீயத்துகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ சொல்லித் தரவில்லை. ஆகவே இது போன்று புதுமையான வார்த்தைகளை எல்லாம் நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தல்பியா கூறும் பொழுது நான் உம்ராவை நாடி இருக்கிறேன், ஹஜ்ஜை நாடி இருக்கிறேன் என்று கூறுவதற்கு நமக்கு ஆதாரம் இருப்பதால் உம்ரா செய்பவர் எப்படி தல்பியா சொல்ல வேண்டும், ஹஜ் செய்பவர் எப்படி தல்பியா சொல்ல வேண்டும் என்று அந்த முறையிலே அவர் தல்பியாவை ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அதாவது முதல் தல்பியாவில் தன்னுடைய எந்த கிரிகையை இவர் நாடுகிறாரோ அதை சேர்த்து சொல்லியதற்கு பிறகு பொதுவாக இவர் தல்பியாவை சொல்ல வேண்டும். ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமானது தல்பியா. இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகிருந்து இவர் தல்பியாவை தான் அதிகமாக சொல்ல வேண்டும், உரத்த சப்தத்துடனே சொல்ல வேண்டும். ஆனால் பெண்கள் அமைதியாகத்தான் சொல்ல வேண்டும். உம்ரா என்ற வணக்கத்தை செய்பவர் இஹ்ராம் அணிந்ததிலிருந்து தவாஃபை ஆரம்பிக்கும் வரை சப்தமிட்டு தல்பியாவை சொல்ல வேண்டும். ஹஜ் வணக்கத்தை செய்வதற்காக இஹ்ராம் அணிந்தவர்கள் தல்பியாவை 10வது அன்று அவர் கல்லெறியும் வரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக சொல்ல வேண்டும். தல்பியா என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிகளுக்கு இந்த வாசகத்தை கற்றுக் கொடுத்தார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. இந்த வாசகத்தை ஒவ்வொரு ஹாஜியும் கற்றுக்கொள்ள வேண்டும், மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இந்த வாசகத்தை தான் அதிகம் அதிகம் ஹாஜிகள் ஓத வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில் மேலும் சில விஷயங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இந்த விஷயத்தை இதற்கு முன்பு நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அதாவது இஹ்ராம் அணிந்து மனதிலே உறுதி கொண்டு தல்பியாவை கூறியவுடனே அவர் ஹஜ் என்ற அல்லது உம்ரா என்ற வணக்கத்திற்குள் நுழைந்து விடுகின்றார். இந்த இஹ்ராம் என்ற செயலில் நுழைவதற்காக தனித்து ஒரு தொழுகை இல்லை. ஃபர்லான ஒரு தொழுகைக்கு பின்பு செய்யலாம், அல்லது உழவு செய்துவிட்டு உணவுக்காக வேண்டி 2 ரக்அத் நஃபில் செய்வதற்கு பிறகு இந்த நியத்தை வைத்துக் கொள்ளலாம். அல்லது அந்த இடம் வந்தவுடனேயே அந்த நியத்தை அவர்கள் வைத்துக் கொண்டு தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொள்ளலாம். இஹ்ராமை அணிவதற்காகவோ இஹ்ராமுடைய செயலில் நுழைவதற்காகவோ தனித்து தொழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தரவில்லை. யாராவது ஒருவர் பிறர் சார்பாக ஹஜ் செய்வதற்கு வந்திருந்தால் அவர் தனது தல்பியாவில் ஆரம்பத்திலே லப்பைக அன்ஃபுலானின், யா அல்லாஹ் நான் இன்னவர் சார்பாக ஹஜ் செய்ய வந்திருக்கிறேன், தல்பியா கூறுகிறேன் என்பதை அவர் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஒரு முறை அதை கூறினால் போதும், அதற்கு பிறகு லப்பைக் என்று பொதுவாக சொல்லக்கூடிய தல்பியாவை இவர் தொடர்ந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஆண்கள் எப்படி இஹ்ராம் அணிய வேண்டும் என்பது இப்போது உங்களுக்கு படத்தின் மூலமாக விவரிக்கப்படுகிறது. இது போன்றுதான் ஆண்கள் தங்களுடைய இஹ்ராமுடையை உடுத்திக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகு ஆண்களும் பெண்களும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக தங்களுடைய தலை மற்றும் உடம்பிலிருந்து எந்த ஒரு முடிகளையும் வெட்டுவதோ சிரைப்பதோ பிடுங்குவதோ கூடாது. அறியாத நிலையில் அல்லது மறந்த நிலையில் செய்துவிட்டால் அது குற்றமாக ஆகாது. இரண்டாவது நகங்களை வெட்டக்கூடாது, மூன்றாவது நறுமணம் பூசக்கூடாது உடலிலும் சரி உடையிலும் சரி. ஹரமுடைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய செடிகொடிகள் புற்பூண்டுகளை பிடுங்கக்கூடாது. இந்த சட்டம் இஹ்ராம் அணிந்திருந்தாலும் சரி இஹ்ராம் அணியாமல் இருந்திருந்தாலும் சரி, அதாவது ஹரமுக்குள் இருக்கக்கூடியதை எந்த ஒரு முஸ்லீமும் பிடுங்குவதோ அல்லது பறிப்பதோ அந்த செடிகொடிகளை வெட்டுவதோ கூடாது. நான்காவது, ஹரமுடைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய வேட்டை பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. இந்த சட்டமும் பொதுவானது. இஹ்ராம் அணிந்த நிலையில் இருந்தாலும் சரி அல்லது இஹ்ராம் அணியாத நிலையில் இருந்தாலும் சரி. அடுத்து ஐந்தாவது, ஹரமுடைய எல்லையில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பொருட்களை எடுக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் எடுத்து அதை உரியவரிடம் சேர்ப்பிப்பீர்கள் என்று உங்களுக்கு உறுதி இருந்தால், அல்லது அதை எடுத்து நீங்கள் அந்த இடத்துல நின்று அது யாருடையது என்று கேட்டு உடையவரிடம் நீங்கள் ஒப்படைப்பீர்கள் என்று இருந்தால் மட்டுமே தவிர. ஆறாவது, ஆண்கள் தங்களுடைய தலைகளை தொப்பி அல்லது துணிகளை கொண்டு மறைப்பது கூடாது, அவ்வாறே தங்களுடைய முகங்களை மறைக்கக்கூடாது. ஏழாவது, தைக்கப்பட்ட ஆடைகளை உடம்பில் எந்த பகுதியிலும் ஆண்கள் அணியக்கூடாது. யாருக்கு இஹ்ராமுக்குரிய அந்த தைக்கப்படாத ஆடைகள் இல்லையோ அவர் வேண்டுமானால் தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்திக் கொள்ளலாம். எட்டாவது, பெண்கள் தங்களது முகங்களை மறைப்பதோ அல்லது தங்களுடைய கைகளுக்கு உரையிட்டுக் கொள்வதோ கால்களுக்கு உரையிட்டுக் கொள்வதோ கூடாது. அந்நியர்களுக்கு முன்பு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது என்றால் அல்லது அந்நியர்கள் தங்களுக்கு அருகிலே செல்கிறார்கள் என்றால் தங்களுடைய தலைக்கு மேல் இருக்கக்கூடிய துணியை கொண்டு தங்களுடைய முகத்தை அவர்கள் மறைத்துக் கொள்ளலாம். ஒன்பதாவது, இஹ்ராம் அணிந்தவர் திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது, பெண் பேசவும் கூடாது, பிறருடைய திருமணத்திற்கு பெண் பேசவும் கூடாது. பத்தாவது, இஹ்ராமில் இருப்பவர் ஷூ போன்ற முழு கால்களையும் மறைக்கக்கூடிய காலணிகளை அணியக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, சில விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டவை, ஆனால் பலர் அதை இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகு தடை செய்யப்பட்டவை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அதாவது இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகும் கூட ஒருவர் தங்களது கைகளில் கை கடிகாரங்களை அணிந்து கொள்ளலாம், அல்லது தங்களுடைய இடுப்புகளுக்கு தேவையான பெல்ட் போன்ற இடுப்பு வார்களை அவர்கள் அணிந்து கொள்ளலாம், தங்களுடைய விரல்களில் மோதிரங்கள் அணிந்து கொள்ளலாம், தங்களுடைய கால்களில் காலணிகளை அணிந்து கொள்ளலாம், அதாவது கால்களை முற்றிலுமாக மறைக்காத கால்கள் தெரியும்படியான காலணிகளை அவர்கள் அணிந்து கொள்ளலாம், அதுபோன்று வெயிலிலிருந்து தங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு கூலிங் கிளாஸ் போன்ற கண்ணாடிகளை அணிந்து கொள்ளலாம், அல்லது எப்போதும் தான் அணிந்திருக்கக்கூடிய பவர் கண்ணாடிகளை கூட அணிந்து கொள்ளலாம், நிழல் தேடி அவர்கள் கொடைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம், கார்களில் பயணம் செய்யலாம், பஸ்களில் பயணம் செய்யலாம். அப்படி பயணம் செய்யும் போது அதனுடைய முகடுகள் தலைக்கு அருகாமையில் இருந்தாலும் அது குற்றமாக ஆகாது. அவ்வாறே நிழல் தேடி ஒரு மரத்திற்கு கீழே அவர்கள் இளைப்பாறலாம், ஷவர் போன்றவற்றில் அவர்கள் குடிக்கலாம், அதுவும் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அவர்களுடைய உடல்களில் காயம் ஏற்பட்டால் அந்த காயம் ஏற்பட்ட பகுதியை பட்டியை கொண்டு துணியை கொண்டு அவர்கள் சுத்திக் கொள்ளலாம். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகும் ஹாஜிகளுக்கு அனுமதிக்கப்பட்டவை. இதை செய்வதிலே எந்த விதமான குற்றமும் ஹாஜிகளின் மீது கிடையாது. மேலும் தங்களுடைய துணிமணிகளை அல்லது தங்களுடைய சாமான்களை தலையில் சுமந்து செல்வதும் ஹாஜிகளுக்கு அனுமதிக்கப்பட்டது. பொருட்களை சுமந்து செல்வதால் தலை மறைந்தாலும் அது குற்றமாக ஆகாது. மாறாக தலையை மறைப்பதற்காக வேண்டி தொப்பி அல்லது துண்டுகளை பயன்படுத்தினால்தான் குற்றமாக ஆகும். அன்பிற்குரியவர்களே, இப்போது நாம் ஹஜ்ஜுடைய வகைகளையும் அவற்றில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களையும் பார்க்க இருக்கின்றோம். ஹஜ் மூன்று வகைப்படும். ஒன்று ஹஜ்ஜுல் இஃப்ராத், இரண்டாவது ஹஜ்ஜுல் கிரான், மூன்றாவது ஹஜ்ஜு தமத்துர். இஃப்ராத் என்றால் என்ன? ஒருவர் மீகாத் அந்த குறிப்பிட்ட எல்லையிலே இஹ்ராம் அணியும் போது நான் ஹஜ் மட்டும் செய்கிறேன் என்று எண்ணம் வைத்துக் கொள்வது. அதற்கு ஏற்ப லப்பைக ஹஜ்ஜதன், யா அல்லாஹ் தன் ஹஜ்ஜை நாடி தல்பியா சொல்கிறேன் என்று கூறி பிறகு தல்பியாவை ஆரம்பிக்க வேண்டும். இவர் தல்பியாவை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார். மக்கா முக்கர்ணமாவை, சங்கைக்குரிய மக்காவை அடைந்ததற்கு பிறகு இவருக்கு சுன்னத்தாகும் தவாஃபுல் குதும் வருகை தந்ததற்காக காபாவை சுற்றி ஏழு முறை வருவது தவாஃபுல் குதும் என்று இதற்கு சொல்வார்கள். அதற்கு பிறகு இவர் இஹ்ராமிலேயே இருப்பார். இஹ்ராமை இவர் கரட்டிவிடக் கூடாது. இவர் மீது இஹ்ராம் அடைந்ததற்கு பிறகு தடை செய்யப்பட்ட செயல்கள் எல்லாம் தடையாகவே இருக்கும். இவருக்கு நேரம் இருந்தால் சஃபா மர்வா மலைகளுக்கு இடையில் ஏழு முறை இவர் ஓடிவிட்டால் ஹஜ்ஜுடைய ஓடுதலும் நிறைவேறிவிடும். இதற்கு பிறகு பத்தாவது அன்று கடமையான தவாஃபை செய்ததற்கு பிறகு இவர் சஹி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இருக்காது. அப்படி இவரால் மக்காவை சேர்ந்ததற்கு பிறகு தவாஃபுல் குதும் வருகைக்காக உள்ள அந்த தவாஃபை மட்டும் செய்துவிட்டு பிறகு சஹி செய்யவில்லை என்றால் பத்தாவது அன்று கடமையான ஜியாரத்துடைய தவாஃபை செய்ததற்கு பிறகு இவர் சஹி செய்து கொள்ளலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது. அல்லது இவர் போய் சேருகிறார், ஆனால் அங்கு ஹஜ்ஜுடைய நாள் ஆரம்பமாகி விடுகிறது, தவாஃபுல் குதும் செய்வதற்கு இவருக்கு அவகாசம் கிடைக்கவில்லை என்றால் அதுவும் இவர் மீது குற்றம் இல்லை. காரணம், முஃப்ரித் இஃப்ராத் ஹஜ் செய்பவருக்கு தவாஃபுல் குதும் விரும்பத்தக்க செயல்தானே தவிர கடமையான செயல் அல்ல. அடுத்து ஹஜ்ஜுல் கிரான், அதாவது உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்வது. குறிப்பிட்ட அந்த மீகாத் எல்லையிலே இஹ்ராம் அணிந்து எண்ணம் வைக்கும் பொழுது உம்ராவையும் ஹஜ்ஜையும் நான் சேர்த்து செய்கிறேன் என்று எண்ணம் வைப்பது. இவர் தல்பியா சொல்லும் பொழுது லப்பைக உம்ரதன் வ ஹஜ்ஜதன், நான் தல்பியா சொல்கிறேன் உம்ராவிற்காகவும் ஹஜ்ஜுக்காகவும் என்று தல்பியா சொல்வார். இவர் மக்காவிற்கு வந்தவுடன் தவாஃபுல் குதும் செய்வார், வருகைக்காக வேண்டியுள்ள தவாஃபை செய்வார், பிறகு சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே சஹி செய்வார். கிரான் ஹஜ் செய்பவர் செய்யக்கூடிய அந்த சஹி, சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே ஓடக்கூடிய இந்த ஓட்டம் ஹஜ்ஜுக்காக வேண்டியும் அமையும், உம்ராவுக்காக வேண்டியும் அமைந்துவிடும். ஆகவே ஹஜ்ஜுல் கிரானுடைய எண்ணத்திலே வருபவர் தவாஃபுல் குதும் செய்ய வேண்டும், அதற்கு பிறகு ஹஜ்ஜு உம்ராவிற்கு என்ற எண்ணத்திலே அவர் சஹி செய்து கொள்வார். அடுத்து ஹஜ்ஜு தமத்து, அதாவது உம்ரா செய்து விடுவது பிறகு தாமதித்து ஹஜ் செய்வது. இது எப்படி என்றால், அந்த குறிப்பிட்ட எல்லையிலே இஹ்ராம் அணியும் பொழுது, இஹ்ராமுடைய எண்ணத்தை நாம் மனதிலே கொண்டு வரும் பொழுது உம்ராவை செய்கிறேன் அதற்கு பிறகு ஹஜ் செய்கிறேன் என்று எண்ணிக்கொள்வது. லப்பைக உம்ரதன் முத்தமத்திஅன் பிஹா இலல் ஹஜ் என்று தல்பியா சொல்லிவிட்டு பிறகு பொதுவான தல்பியாவை சொல்வது. இவர் என்ன செய்வார், இஹ்ராம் அணிந்தவராக மக்காவிற்கு வந்து காபாவை தவாப் செய்வார், பிறகு சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே சஹி ஓடுவார். அதற்கு பிறகு ஆண்களாக இருந்தால் முடியை முற்றிலுமாக சிரைத்துக் கொள்வது கொண்டோ அல்லது முடியை குறைத்துக் கொள்வது கொண்டோ இவர் இஹ்ராமில் இருந்து வெளியேறுவார். பெண்களாக இருந்தால் விரலுடைய ஒரு நுனி அளவுக்குத்தான் அவர்கள் தங்களுடைய முடியை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இஹ்ராம், பிறகு தவாஃப், பிறகு சஹி, பிறகு முடியை சிரைப்பது அல்லது குறைப்பது, பெண்களுக்கு முடியை ஒரு விரலுடைய நுனி அளவு மட்டும் குறைப்பது. இந்த செயல்களை செய்துவிட்டால் இவருடைய உம்ரா முழுமை பெற்றுவிடும். அதற்கு பிறகு இஹ்ராமை கலைந்துவிட்டு இஹ்ராம் அணிந்திருக்கும் பொழுது இவருக்கு என்னென்ன ஹலாலான காரியங்கள் தடுக்கப்பட்டிருந்ததோ அந்த எல்லா காரியங்களும் இவருக்கு ஹலாலாகிவிடும். ஆண்களாக இருந்தால் தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்திக் கொள்ளலாம், நறுமணம் பூசிக்கொள்ளலாம், அது போன்று வீடு சேர்ந்து கொள்ளலாம். பெண்களாக இருந்தால் கைகளிலே கால்களிலே உரை அணிந்து கொள்ளலாம். இப்படி இஹ்ராமின் போது தடை செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் இவர்களுக்கு ஹலாலாக ஆகிவிடும். பிறகு ஹஜ்ஜுடைய மாதத்திலே யௌமு தர்வியா பிறை எட்டு அன்று அவர் எந்த இடத்தில் மக்காவில் இருக்கிறாரோ அந்த இடத்திலேயே இஹ்ராம் அணிந்து கொண்டு மினாவை நோக்கி புறப்படுவார். இப்படி ஹஜ்ஜுடைய வகைகள் மூன்று வகைகளாக இருக்கின்றன. ஹஜ்ஜுல் இஃப்ராத், ஹஜ்ஜுல் கிரான், ஹஜ்ஜு தமத்து. அன்புக்குரியவர்களே, இப்போது நாம் ஹஜ்ஜுடைய மூன்று வகைகளை பற்றி கூறினோம். இந்த மூன்று வகைகளில் எந்த ஒரு வகையை கொண்டு ஹஜ்ஜு செய்தாலும் அது ஏற்புடையதே, சிறந்ததே. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்று ஹஜ்ஜுடைய வகைகளில் ஹஜ் தமத்துஐ அதிகம் விரும்பி இருக்கிறார்கள். ஆகவே நாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் விரும்பிய ஹஜ் தமத்துஐ விரும்பி அதை செய்வது மிக ஏற்றமானது. இது ஒரு வித்தியாசம் என்னவென்றால், ஹஜ் தமத்து ஹஜ் கிரான் செய்பவர்கள் கண்டிப்பாக குர்பானி கொடுத்தாக வேண்டும். ஹஜ் இஃப்ராது செய்பவர்கள் மீது குர்பானி கொடுப்பது அவசியம் இல்லை. யாருக்கு குர்பானி கொடுக்க முடியவில்லையோ அவர்கள் பத்து நோன்புகள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது மூன்று நோன்புகள் அவர்கள் மினாவில் தங்கியிருக்கும் காலங்களிலும் வைத்துக் கொள்ளலாம், அல்லது மக்காவில் தங்கியிருக்கக்கூடிய காலங்களில் வைத்துக் கொள்ளலாம், ஏழு நோன்புகள் அவர்கள் ஊர் வந்ததற்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம். ஆக பத்து நோன்புகள் அவர்கள் நோக்க வேண்டும். இந்த வித்தியாசங்கள் இந்த மூன்று வகையான ஹஜ்ஜுகளுக்கு இடையில இருக்கின்றன. இப்படி எந்த ஒரு ஹஜ்ஜை கொண்டு அவர் இஹ்ராமை அணிந்து கொண்டாலும் அடுத்து இவர் மக்காவை நோக்கி புறப்படும் பொழுது தங்களது பயணத்தில் அவர்கள் தல்பியாவை அதிகம் சொல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு இடையூறு அளிக்காமல், தொந்தரவு தராமல், வீண் பேச்சுகளில் விவாதங்களில் ஈடுபடாமல் அவர்கள் தங்களது பயணத்தை தொடர்ந்து வர வேண்டும். மக்கா வந்து சேர்ந்தவுடன் உடனடியாக காபாவிற்கு செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உடல் களைப்பாக சோர்வாக இருந்தால் அதற்கு ஏற்ப அவர்கள் தங்களுடைய லாட்ஜுகளில் தங்களுடைய ஹோட்டல்களில் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். தங்களுக்கு உடல் மிக உற்சாகமாக இருக்கிறது என்ற பட்சத்தில் அவர்கள் காபாவிற்கு சென்றால் போதும். களைப்பு இருந்தால் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொள்வதிலே எந்த குற்றமும் இல்லை. இரவிலே மக்கா வந்து சேர்கிறார்கள் என்றால் இரவு ஓய்வெடுத்துக் கொண்டு பிறகு அவர்கள் காபாவிற்கு வரலாம். மக்காவிற்கு நுழைந்த உடனேயே முதலாவதாக காபாவிற்கு தான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மக்காவிற்கு நுழைந்தவுடன் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறைகளில் இல்லங்களில் ஓய்வெடுப்பது கொண்டு தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம். பிறகு முடிந்தால் சிறப்பு அவர் குளித்துக் கொள்வது. குளிக்க முடியவில்லை என்றால் குற்றமில்லை. அதற்கு பிறகு இவர் அல் மஸ்ஜிதுல் ஹராம் சங்கிக்குரிய பள்ளிவாசல் காபா இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். எப்படி ஒவ்வொரு பள்ளிவாசலுக்குள் செல்லும் பொழுதும் நாம் வலது காலை முன்வைத்து செல்ல வேண்டுமோ அப்படித்தான் காபாவிற்குள் செல்லும் பொழுதும் வலது காலை முன்வைத்து செல்ல வேண்டும். பள்ளிவாசலுக்குள் செல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அழகிய துஆக்களை சொல்ல வேண்டும். எத்தனை முறை நாம் பள்ளிக்குள் சென்றாலும் அத்துணை முறையும் இந்த அழகிய துஆக்களை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆக்களில் அஊது பில்லாஹில் அஸீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மதிக என்ற துஆவை ஓதி அவர் பள்ளிக்குள் நுழைய வேண்டும். அதற்கு பிறகு தொழுகையுடைய நேரம் சமீபித்து விட்டால், அதாவது அதான் சொல்லி அங்கு தொழுகைக்குண்டான நேரமாக இருக்கிறது என்று சொன்னால், தவாஃபை ஆரம்பிக்காமல் பரவான தொழுகையை தொழுது முடித்து விட்டு அவர் தவாஃபை ஆரம்பிக்கலாம். அல்லது அடுத்து பரவான தொழுகைக்கு நீண்ட நேரம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் தவாஃபை ஆரம்பித்து விடலாம். இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். பொதுவாக மக்கள் மஸ்ஜிதுல் ஹராம் அந்த தங்கிக்குரிய பள்ளிவாசலுக்குள் செல்லும் பொழுது தவாஃபிற்காக ஒரு குறிப்பிட்ட வாசல் வழியாகத்தான், அதாவது பாபு சலாம் வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று நம்பி இருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த நம்பிக்கைக்கு ஹதீஸில் எந்த ஆதாரமும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபிற்காக நுழைந்த போது பாபு பனி ஷைபா பனு ஷைபாவுடைய கதவு வழியாக அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். ஆனால் பொதுவாக எல்லா வழிகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட வழியாகத்தான் நுழைய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆகவே ஹாஜிகள் எந்த ஒரு வழி தங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுக்கலாம். குறிப்பாக ஹாஜிகள் அந்த தவாஃபிற்காக வேண்டி உள்ளே நுழையும் பொழுது தாங்கள் அந்த பள்ளியிலிருந்து தங்களுக்கு தோதுவான வாசல் வழியாக உள்ளே நுழைந்து கூட்டம் அதிகமாக இல்லை என்றால் நீங்கள் ஹஜ்ருல் அஸ்வதை நோக்கி எந்த வழியாக வேண்டுமானாலும் செல்லலாம். கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்திலே கூட்டத்தை பிளந்து கொண்டு எதிர் திசையிலே சென்று ஹஜ்ருல் அஸ்வதை நீங்கள் அடைய வேண்டும் என்று முயற்சிக்கக் கூடாது. அப்படி முயற்சிப்பதால் உங்களுக்கும் அது தொந்தரவாக அமையும், தவாப் சுற்றி கொண்டு வரக்கூடியவர்களுக்கும் தொந்தரவாக அமையும். மாறாக நீங்கள் அந்த கூட்டத்தாரர்களுடைய சுற்றுதலை அப்படியே தொடர்ந்து ஹஜ்ருல் அஸ்வதின் பக்கம் வந்தவுடனே அங்கிருந்து உங்களுடைய தவாஃபை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். தவாஃப் என்பது எண்ணத்துடனே, அதாவது நான் தவாஃப் செய்கிறேன் என்ற எண்ணத்துடனே கஅபாவை ஏழு முறை ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து சுற்றி ஹஜ்ருல் அஸ்வதில் முடிப்பதற்கு சொல்லப்படும். ஹஜ்ருல் அஸ்வத் என்பது கஅபாவுடைய ருக்ன யமானிக்கு அடுத்ததாக கஅபாவுடைய கதவின் இடது பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு கல்லாகும். அந்த கல்லிலிருந்துதான் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். அந்த இடத்தில் அந்த ஹஜ்ருல் அஸ்வதிற்கு கீழே தரையிலே உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருப்பார்கள். கருப்பு கலரிலே மார்பிளிலே ஒரு தனி அடையாளம் கொடுத்திருப்பார்கள். அல்லது அதற்கு நேராக பச்சை கலரிலே உங்களுக்கு ஒரு விளக்கு டியூப்லைட் கொடுத்திருப்பார்கள். அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய தவாஃபை தொடங்கிக் கொள்ள வேண்டும். முடிந்தால், கூட்டம் இல்லை என்றால், ஹஜ்ருல் அஸ்வதிற்கு அருகிலே சென்று ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். கூட்டம் அதிகமாக இருந்தால் மக்களை திணறடித்துக் கொண்டு முட்டி மோதி முத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிக்க கூடாது. மாறாக நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்தே கையை தூக்கி இஷாரா செய்து பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று கூறி தவாஃபை ஆரம்பித்து விட வேண்டும். ஆண்கள் உம்ரா அல்லது ஹஜ்ஜுடைய முதல் தவாஃபை செய்யும் போது தவாஃபினுடைய முதல் மூன்று சுற்றுகளில் தங்களுடைய இஹ்ராம் துணியை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது வலது பக்கத்தினுடைய புஜம் வெளியில் தெரியும்படி இஹ்ராமுடைய துணியை வலது கையினுடைய கம்கட்டுக்கு கீழாக எடுத்து சென்று இடது பக்கத்தினுடைய புஜத்தின் மீது போட்டுக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு படத்திலே விவரிக்கப்படுவது போன்று ஆண்கள் அந்த ஏழு சுற்றுகளிலே முதல் சுற்றுகளில் தங்களுடைய எட்டுகளை நெருக்கமாக வைத்து ஓடுவதை போன்று அவர்கள் தங்களுடைய நடையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மூன்று சுற்றுகளில் மட்டும்தான், மற்ற நான்கு ஐந்து ஆறு ஏழு சுற்றுகளிலே எப்போது போன்று அமைதியாக நடக்க வேண்டும். தவாஃப் செய்வதற்கு கண்டிப்பாக ஒது இருக்க வேண்டும். அதுபோன்று பெண்கள் தங்களுடைய பெருந்தொடக்குகளிலிருந்து சுத்தமாக இருப்பதுடனே அவர்கள் ஒதுவும் செய்திருக்க வேண்டும். ஒழு இல்லாமல் தவாஃப் செய்வது கூடாது. ஆனால் தவாஃப் செய்யும் போது தவாஃபுடைய சுற்றுகளுக்கு இடையிலே அவசியமான பேச்சுகளை பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது. மற்ற காரியங்கள் அனைத்திலும் தவாஃப் என்பது தொழுகையை போன்றுதான். கண்டிப்பாக அதற்கு ஒழு அவசியம். சரி, இப்படி ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து நீங்கள் தவாஃபை ஆரம்பித்து அடுத்து நீங்கள் ஹஜ்ருல் அஸ்வதிற்கு வரும் பொழுது உங்களுடைய ஒரு தவாஃப் முடிகிறது. இந்த தவாஃபுகளிலே உங்களுக்கு விருப்பமான ஜிக்ர்களை செய்யலாம், குர்ஆனுடைய வசனங்களை ஓதலாம், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் விரும்பிய துவாக்களை கேட்கலாம். முதல் சுற்றுக்கு இந்த துவா, இரண்டாவது சுற்றுக்கு இந்த துவா என்று தனித்தனியாக எந்த பிரார்த்தனைகளையும் துவாக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களுடைய தோழர்களோ நமக்கு கற்றுத்தரவில்லை. ஆகவே இது போன்றவற்றையெல்லாம் நாம் நம் மீது கடமையாக்கிக் கொண்டு வீண் சிரமத்திற்கு நம்மை தள்ளிக்கொள்ளக் கூடாது. உங்களுடைய மனதிற்கு விருப்பமான நல்ல துவாக்களை ஜிக்ர்களை நீங்கள் செய்யலாம். ருக்ன யமானி, அதாவது ஹஜ்ரல் அஸ்வதிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் சுற்றி வரும் பொழுது ஹஜ்ரல் அஸ்வத் வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த முனைக்கு ருக்னுல் யமானி, யமன் தேசத்தை நோக்கி இருக்கக்கூடிய ருக்ன் என்று சொல்வார்கள், மூளை என்று சொல்வார்கள். அந்த இடத்திற்கு அருகில் வரும் பொழுது அந்த இடம் உங்களுக்கு காலியாக இருந்தால், மக்கள் நெருக்கடி இல்லாமல் இருந்தால், நீங்கள் அந்த இடத்தை கையை கொண்டு தடவுவது சுன்னத்தானது. தடவி அந்த கையை முத்தம் போடக்கூடாது, அந்த ருக்குன யமானியை முத்தமும் போடக்கூடாது. வெறும் தடவுவது மட்டும்தான் அங்கே சொன்னது. அந்த இடத்துல நின்று கொண்டு கைகளை காட்டி தவாப் சுற்றக்கூடியவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடாது. அவர்கள் சுற்றி வரும் பொழுதே அந்த இடத்திற்கு செல்ல முடிந்தால் முத்தமிட வேண்டும், இல்லை என்றால் தன்னுடைய சுற்றை தொடர்ந்தவர்களாகவே அந்த ஹஜ்ரத் அஸ்வதை நோக்கி இஷாரா செய்து அல்லாஹ் அக்பர் என்று கூறி தவாஃபை தொடர்ந்து விட வேண்டும். அதற்கு பிறகு அந்த ருக்குன யமானியில் இருந்து ஹஜ்ரத் அஸ்வத் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார் என்ற துஆவை செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த துஆவை நாம் செய்வது ஏற்றமானது. இதை தவிர தவாஃபுக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட துஆ எதையும் கற்றுத்தரவில்லை. ஒவ்வொரு சுற்றிலும் ருக்குன யமானியில் இருந்து ஹஜ்ரத் அஸ்வத் வரை ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார் என்ற துஆவை ஓதுவது சிறப்பிற்குரிய செயலாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்படி ஏழு முறை காபாவை சுற்றி வர வேண்டும். இப்படி ஏழு முறை சுற்றி வந்து விட்டால் அது ஒரு தவாஃப் முடிவடைந்து விடும். ஒரு தவாஃபை முடித்ததற்கு பிறகு அந்த காபாவிலிருந்து சற்று தூரத்திலே மக்காம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டும் பொழுது அவர்கள் நிற்பதற்கு பயன்படுத்திய சங்கைக்குரிய கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு அருகிலே இரண்டு ரக்காத்துகள், தவாஃபுடைய இரண்டு ரக்காத்துகளை தொழ வேண்டும். அந்த இடத்திலே உங்களுக்கு தொழுவதற்கு முடியவில்லை என்றால், கூட்டம் அதிகமாக இருந்தால், அல் மஸ்ஜிதுல் ஹராம் சங்கைக்குரிய பள்ளிவாசலில் எந்த இடத்தில் நீங்கள் தொழுது கொண்டாலும் சரி, தவாஃபுடைய தொழுகை உங்களுக்கு நிறைவேறிவிடும்.
லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக.
அன்பிற்குரியவர்களே, தவாஃபை குறித்து சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஹாஜிகள் தவாஃப் செய்யும் போது சில சமயம் காபாவிற்கு அருகில் உள்ள ஹிஜர் என்ற அந்த வட்டமான அரை சுவற்றுக்குள்ளாக தவாஃபை சுற்றி வந்து விடுகின்றார்கள். இவ்வாறு செய்வது தவறு. காரணம், அந்த ஹிஜர் என்ற வட்ட சுவரு காபாவிற்குள் பகுதியை சேர்ந்ததாகும். அதற்கு வெளியிலிருந்துதான் ஹாஜிகள் தங்களுடைய சுற்றை அமைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஹாஜிகள் தவாஃப் சுற்றி வரும் பொழுது காபாவுடைய சுவர்களை எல்லாம் தொடுவது, தடவுவது, சுவர்களை முத்தமிடுவது, அல்லது காபாவுடைய அந்த ஹஜ்ரத் அஸ்வதுடைய பகுதியை தவிர உள்ள மற்ற மூன்று பகுதிகளை முத்தமிடுவது அல்லது அதை தொட்டு தடவிக்கொள்வது, இவற்றை எல்லாம் ஹாஜிகள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ருக்குன யமானியை அவர்கள் தொட முடிந்தால் தொட வேண்டும். அதை தொட்டு தனது உடம்பில் தடவிக் கொள்வதோ அல்லது முத்தமிடுவதோ கூடாது. அதுபோன்று ருக்குன யமானியை முத்தமிடுவதும் கூடாது. ஹஜ்ரத் அஸ்வதை மட்டும்தான் முத்தமிட வேண்டும். முத்தமிடவில்லை, முடியவில்லை என்றால் தொட வேண்டும். ருக்குன யமானியை தொட முடிந்தால் தொட வேண்டும், தொட முடியவில்லை என்றால் அப்படியே கடந்து சென்று விட வேண்டும். இதை தவிர திரைகளை தொட்டு முத்தமிடுவதோ, காபாவுடைய சுவற்றை தொட்டு முத்தமிடுவதோ, இவற்றை எல்லாம் ஹாஜிகள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து, தவாஃப் செய்யும் போது பெண்கள் குறிப்பாக ஆண்களுடனே போட்டி போட்டுக் கொள்ளாமல் அவர்கள் சற்று ஆண்களை விட்டு விலகி தவாஃப் செய்ய வேண்டும். அதாவது ஆண்கள் இருக்கக்கூடிய நெருக்கடியான பகுதிக்குள் நுழைந்து தங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஹஜ்ரத் அஸ்வதை முத்தமிடுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டால் முத்தமிட வேண்டும். ஹஜ்ரத் அஸ்வதை முத்தமிடுவதற்காக ஆண்களுடனே உராசிக் கொண்டு ஆண்களுக்கு இடையிலே புகுந்து கொண்டு செல்வதை பெண்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதுபோன்றே மக்காம் இப்ராஹிம் அந்த இடத்தில் தொழுகும் போதும் அவர்களுக்குரிய நேரமாக இருந்தால் அந்த நேரத்தில் அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும். இல்லை, ஆண்கள் அங்கு அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் ஆண்களுக்கு இடையிலே நின்று கொண்டு தொழுவதை தவிர்த்துவிட்டு பள்ளியில் எந்த இடத்தில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த இடத்திலே அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய ஹாஜிமார்களே, இப்படி நபி வழியை பின்பற்றி தவாஃபையும் தவாஃபுடைய தொழுகையும் முடித்ததற்கு பிறகு சஃபா மலையை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும். சஃபா மலையில் நின்று கொண்டு காபாவை முன்னோக்கியவர்களாக
இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ்,
நிச்சயமாக சஃபா மர்வா என்ற இரண்டு மலைகளும் அல்லாஹுவின் அடையாள சின்னங்களில் உள்ளவை என்ற இறை வசனத்தை ஓதி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டே நானும் எனது ஓட்டத்தை ஆரம்பிக்கிறேன் என்று கூறியதற்கு பிறகு தக்பீர் சொல்ல வேண்டும். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹ் லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده أنجز وعده ونصر عبده وهزم الأحزاب وحده என்ற இந்த தக்பீரை முடிந்து தன்னால் முடிந்த அளவு ذكر துஆக்களை செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாட வேண்டும். கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நேரம் உங்களுக்கு குறைவாக இருப்பதை கவனித்து துஆ செய்யாமல் ஜிக்ருடன் மட்டும் நீங்கள் சஹியை ஆரம்பம் செய்கிறீர்கள் என்றால் கையை தூக்கக்கூடாது. துஆ செய்வதாக இருந்தால் மட்டும் கையை தூக்க வேண்டும். துஆ செய்யும் பொழுது காபாவை பார்த்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இதற்கு பிறகு நீங்கள் ஓட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். இதற்கு அரபியிலே சஹி என்று சொல்வார்கள். இது ஏழு முறை செய்ய வேண்டும். அதாவது சஃபா மலையிலிருந்து ஆரம்பித்து மர்வா மலை வரை நீங்கள் செல்வது ஒரு சுற்று, பிறகு மர்வாவிலிருந்து சஃபா வரை வருவது இரண்டாவது சுற்று, பிறகு சஃபாவிலிருந்து மர்வா செல்வது மூன்றாவது சுற்று. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ஏழாவது சுற்று மர்வா மலையிலே முடியும். இப்படி ஏழு சுற்றுகளை ஹாஜிகள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறை சஃபா மலைக்கு வரும்போதும் அல்லது மர்வா மலைக்கு வரும்போதும் ஹாஜிகள் முன்பு நாம் குறிப்பிட்ட தக்பீர் தஹ்லீலை சொல்லி முடிந்த அளவு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி துஆ கேட்க வேண்டும். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹ் லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹ் அன்ஜஸ வஅதஹ் ونصر عبده وهزم الاحزاب وحده என்ற ذிக்ரை சஃபா மலையிலும் மர்வா மலையிலும் ஒவ்வொரு முறை வரும்போதும் ஓத வேண்டும். அதற்கு பிறகு முடிந்த அளவு காபாவை முன்னோக்கி துஆ செய்ய வேண்டும். சஹி செய்யும் போது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ذிக்ர் செய்யலாம், துஆக்கள் கேட்கலாம், குர்ஆனுடைய வசனங்களை ஓதலாம். உங்களுக்கு முடிந்த அளவு இந்த வணக்க வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம். வீண் பேச்சுகளிலே ஈடுபடக்கூடாது. அவசியமான பேச்சுகள் தேவைப்பட்டால் பேசிக் கொள்ளலாம். வீணான அனாவசியமான பேச்சுகளை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், சஃபா மலையிலிருந்து சஹியை ஆரம்பிக்கும் போது சற்று தொலைவில் சென்ற உடனேயே அங்கு ஒரு பச்சை நிறத்தில் விளக்கு ஒன்று இருக்கும். அந்த விளக்கை அடைந்தவுடன் ஆண்கள் விரைவாக தங்களுடைய எட்டுக்களை நெருக்கி வைத்து ஓட வேண்டும். அடுத்து வரும் பச்சை விளக்கு வரை இப்படி ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும். அதற்கு பிறகு தங்களுடைய பொதுவான நடையை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். பெண்கள் தங்களுடைய முழு சரியிலும் சரியினுடைய முழு சுற்றிலும் அமைதியாகவே நடந்து செல்ல வேண்டும். அவர்கள் அந்த அடையாளமிடப்பட்ட அந்த இரண்டு பச்சை விளக்குகளுக்கு மத்தியிலும் பெண்கள் அமைதியான நடையைத்தான் மேற்கொள்ள வேண்டும். ஓடுவது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு கிடையாது. பெண்கள் சஹி செய்யும் போது பொதுவுடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோன்று அவர்கள் தங்களுடைய மாதவிடாய் தொடக்கில் இருந்தாலும் அல்லது பிரசவ தொடக்கில் இருந்தாலும் சஹி செய்யலாம். சஹி செய்வதற்கு அவர்கள் இந்த தொடக்குகளிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் தவாப் செய்யும் போது அவர்கள் கண்டிப்பாக எல்லா விதமான தொடக்குகளிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும். கூறிய ஹாஜிமார்களே, இப்படி ஒழுக்கங்களை பேணி உங்களுடைய சஹியை முடித்தவுடன் மர்வாவிலே இப்போது நீங்கள் தங்களுடைய தலைமுடிகளை ஒன்று சிரைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது முடியை எல்லா இடங்களிலிருந்தும் குறைத்துக் கொள்ள வேண்டும். இது ஆண்களுக்குத்தான். பெண்கள்
தங்களுடைய முடியின் ஓரத்திலிருந்து விரலுடைய நுனி அளவிற்கு மட்டும் வெட்டி கொள்ள வேண்டும். ஆண்கள் தங்களுடைய முழு தலையையும் சிரைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது முழு தலையின் பகுதிகளிலிருந்து முடிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் தங்களது தலைமுடியிலிருந்து விரலுடைய நுனி அளவு மட்டும் வெட்டி கொள்ள வேண்டும். இவ்வாறு முடியை சிரைப்பதன் மூலமாகவோ அல்லது வெட்டுவதன் மூலமாகவோ அல்லது பெண்கள் ஒரு விரல் நுனி அளவு குறைத்துக் கொள்வதன் மூலமாகவோ உம்ரா என்ற இந்த வணக்கம் முற்றிலுமாக முடிவடைந்து விடுகிறது, நிறைவடைந்து விடுகிறது. அதாவது கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளை, சற்று கவனமாக நீங்கள் இந்த இடத்தை கேட்க வேண்டும். இப்போது நாம் கூறியது ஹஜ் தமத்து செய்பவர் செய்யக்கூடிய முதல் வணக்கமாகிய உம்ராவை நாம் கூறினோம். அதாவது சுருக்கமாக சொல்வதென்றால், இஹ்ராம் அணிகிறார், பிறகு காபா வருகிறார், அங்கு தவாப் செய்கிறார், அதற்கு பிறகு சரி செய்கிறார், பிறகு தங்களது முடியை சிரைத்துக் கொள்கிறார் அல்லது வெட்டி கொள்கிறார். இதன் மூலமாக இவருடைய உம்ரா நிறைவேறி விடுகிறது. இதை ஹஜ் தமத்து செய்பவர் செய்வார். இதற்கு பிறகு இவர் தங்களுடைய இஹ்ராம் ஆடைகளை களைந்து விட்டு தைக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். இன்னும் இஹ்ராம் என்ற செயலை செய்ததன் காரணமாக என்னென்ன காரியங்கள் இவருக்கு தடை செய்யப்பட்டிருந்தனவோ அந்த அனைத்து காரியங்களும் இவருக்கு இப்போது அனுமதிக்கப்பட்டு விடுகின்றன. இதற்கு பிறகு இவர் ஹஜ்ஜினுடைய நாள், அதாவது துல் ஹஜ் மாதத்தினுடைய பிறை எட்டு வரும் வரை மக்காவிலே காத்திருப்பார். அடுத்து யார் ஹஜ்ஜுல் இஃப்ராத் அல்லது ஹஜ்ஜுல் கிரான் செய்வதற்காக வந்திருக்கிறார்களோ, அதாவது ஹஜ் மட்டும் செய்வதற்காக யார் வந்தார்களோ, அல்லது உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து ஒரு இஹ்ராமில் செய்வதற்காக யார் வந்தார்களோ, அவர்கள் தவாஃபை முடித்து சையையும் முடித்து விட்டால் தங்களது தலைமுடியை சிரைக்கவும் கூடாது, வெட்டி கொள்ளவும் கூடாது. அவர்கள் இஹ்ராமிலேயே இருக்க வேண்டும் ஹஜ்ஜுடைய அந்த பிறை யௌமு தர்வியா எட்டாவது நாள் வரும் வரை. யௌமு தர்வியா வந்தவுடன் அதே இஹ்ராமிலேயே அவர்கள் புறப்பட்டு மினாவிற்கு செல்லுவார்கள். எவ்வளவு காலமாக இருந்தாலும் அவர்கள் அதே இஹ்ராமில் தான் இருக்க வேண்டும். இஹ்ராமில் தடை செய்யப்பட்ட எல்லா செயல்களையும் அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய ஹாஜிமார்களே, உம்ராவை முடித்து நீங்கள் மக்காவிலே தங்கியிருக்கும் காலம் எல்லாம் தவாஃபை கொண்டும் நஃபிலான வணக்க வழிபாடுகளை கொண்டும் உங்களுடைய இந்த ஹஜ் வணக்கத்தை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், நன்மையை அதிகம் தேடிக்கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு துல் ஹஜ் மாதத்தினுடைய பிறை எட்டு வந்தவுடன் நீங்கள் எந்த இடத்தில் எந்த ஹோட்டல்களில் தங்கியிருக்கின்றீர்களோ அங்கிருந்து நீங்கள் ஹஜ்ஜுடைய எண்ணத்தில் இஹ்ராமை அணிந்து கொள்ள வேண்டும். உம்ரா செய்வதற்கு முன்பு இஹ்ராம் அணியும் போது என்னென்ன செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாம் உங்களுக்கு கூறினோமோ அந்த அனைத்தையும் இந்த ஹஜ்ஜுடைய இஹ்ராமுக்கு முன்பதாகவும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதாவது தேவை என்றால் நகங்களை வெட்டிக் கொள்வது, உங்களுடைய தேவையற்ற முடிகளை களைந்து கொள்வது, குளித்து சுத்தம் செய்து கொள்வது, உங்களுடைய உடலுக்கு நறுமணம் பூசிக் கொள்வது, தைக்கப்பட்ட ஆடைகள் அனைத்தையும் கழற்றிக் கொள்வது. இப்படி நீங்கள் முடித்ததற்கு பிறகு இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை செய்து கொள்ள வேண்டும், உங்களுடைய நியத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு நீங்கள் எவ்வளவு அதிகம் முடியுமோ நீங்கள் தல்பியா கூற வேண்டும். இதற்கு முன்பு நாம் கூறிய அந்த தல்பியா வாசகத்தை அதிகம் அதிகம் நீங்கள் கூற வேண்டும். துஹருடைய நேரத்திற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய தங்குமிடங்களில் இருந்து இஹ்ராம் அணிந்தவர்களாக புறப்பட்டு மினாவை நீங்கள் சென்றடைய வேண்டும். பெண்கள் எப்படி இஹ்ராம் அணிய வேண்டும் என்று நாம் இதற்கு முன்பே கூறியிருக்கின்றோம். அதுபோன்று அவர்கள் தங்களுடைய இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து எண்ணத்தை செய்து அவர்கள் புறப்பட வேண்டும். தங்களுடைய முகத்தை மறைக்கக்கூடாது, கைகளை மறைக்கக்கூடாது, கால்களை மறைக்கக்கூடாது. இந்த விஷயங்களை இவர்கள் பேணியவர்களாக மினாவை சென்றடைய வேண்டும். மினாவில் சென்றதற்கு பிறகு முகருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, மகரிப் தொழுகை, ஐஷா தொழுகை, சுபுஹ் தொழுகை, இந்த ஐந்து நேர தொழுகைகளையும் மினாவிலே நீங்கள் தொழ வேண்டும். ஜுஹரை இரண்டு ரகாத்தாக அதனுடைய நேரத்திலே தொழ வேண்டும். அசரை இரண்டு ரகாத்தாக அசருடைய நேரத்திலேயே தொழ வேண்டும். மகரிப் தொழுகையை அதனுடைய நேரத்திலே மூன்று ரகாத்துகளாகவே தொழ வேண்டும். ஐஷாவுடைய தொழுகையை இரண்டு ரகாத்துகளாக இஷாவுடைய நேரத்தில் தொழ வேண்டும். எந்த தொழுகைகளையும் ஒரு தொழுகையை மற்ற தொழுகையுடன் சேர்த்து தொழக்கூடாது. அதுபோன்று தொழுகையினுடைய ரக்காத்துகளை முழுமையாக, அதாவது உள்ளூரில் இருக்கும் போது நான்கு ரக்காத்துகளாக தொழுவது போன்று தொழக்கூடாது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகளுக்காக கற்றுத்தந்த தொழுகை முறை. இந்த அடிப்படையிலே அவர்கள் தங்களது தொழுகைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அங்கிற்குரிய ஹாஜிமார்களே, மினாவில் தங்கியிருக்கும் காலத்தில் ஹாஜிமார்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்க வேண்டும், முடிந்தால் குர்ஆன் ஓத வேண்டும். இப்படி வணக்க வழிபாடுகளை கொண்டுதான் அந்த மினாவில் தங்கியிருக்கும் காலத்தை அலங்கரிக்க வேண்டும். இப்படி சுபுஹுடைய தொழுகை முடித்ததற்கு பிறகு சூரியன் உதயமாகி நன்கு வெளிச்சம் வந்தவுடன் அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு அரஃபா நோக்கி செல்ல வேண்டும். சங்கிக்குரிய ஹாஜிமார்களே, மினாவில் சுபுஹ் தொழுகையை முடித்து சூரியன் உதயமானதற்கு பிறகு அங்கிருந்து ஹாஜிமார்கள் கண்ணியத்துடனும் அமைதியுடனும் ஒழுக்கத்துடனும் தங்களது பயணத்தை தொடர வேண்டும். அரஃபா மைதானத்தை நோக்கி முகர் தொழுகைக்கு முன்பாக அரஃபா மைதானத்தை சென்றடைய வேண்டும். அரஃபாவிலே எங்கு வேண்டுமானாலும் தங்கிக் கொள்ளலாம். அங்கு உங்களுக்கு அரஃபா எங்கிருந்து ஆரம்பமாகிறது, எங்கே முடிகிறது என்ற அடையாளங்கள் இடப்பட்டிருக்கும். அந்த இடங்களுக்குள் நீங்கள் உங்களுடைய கூடாரங்களில் தங்கிக் கொள்ள வேண்டும். அரஃபா மைதானத்திற்கு வெளியிலே நீங்கள் தங்கக்கூடாது. அரஃபா மைதானத்திற்குள் நிச்சயமாக நீங்கள் தங்கியாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்பது அரஃபா தான். யார் ஹஜ்ஜிலே அரஃபாவில் தங்கவில்லையோ அவர்களுடைய ஹஜ் நிறைவேறாது. நீங்கள் உங்களுடைய கூடாரங்கள் நிர்பந்தங்களை முன்னிட்டு அரஃபாவிற்கு வெளியில் அமைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் ஒரு பெரும்பகுதி நேரத்தை அரஃபா மைதானத்திற்குள் கழிக்க வேண்டும். அரஃபா மைதானத்திற்குள் வந்து அங்கு திக்ர் செய்வது, துஆ செய்வது, மற்ற வணக்க வழிபாடுகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் காலையில் மினாவில் இருந்து புறப்பட்டு அரஃபா மைதானத்திற்கு வந்தவுடன் நீங்கள் வரும்போது ஏறக்குறைய முகருடைய தொழுகையின் நேரம் வந்துவிடும். முகருடைய தொழுகையின் நேரம் வந்தவுடன் முடிந்தால் அங்கு இருக்கக்கூடிய மஸ்ஜித் நமீராவிற்கு சென்று இமாமுடனே முகரையும் அசரையும் சேர்த்து ஜம்அ செய்து தொழ வேண்டும். அதாவது முதலாவதாக பாங்கு சொல்ல வேண்டும், பிறகு இகாமத் கூறி முகருடைய தொழுகையை தொழ வேண்டும் இரண்டு ரக்காத்துகளாக, பிறகு எழுந்து இகாமத் கூறி அசருடைய தொழுகையை இரண்டு ரக்காத்துகளாக வேண்டும். இரண்டு தொழுகைகளையும் சேர்த்து தொழ வேண்டும். பள்ளிக்கு செல்ல முடியாதவர்கள் தங்களது கூடாரங்களிலேயே ஜமாத்தாக அமைத்து முகர் அசர தொழுகைகளை முகருடைய நேரத்திலே சுருக்கி ஜமா செய்து தொழ வேண்டும். முகரை முகருடைய நேரத்திலும் அசரை அசருடைய நேரத்திலும் தொழுவது கூடாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைக்கு மாற்றமாகும். ஹாஜிகள் அரஃபா மைதானத்திற்கு சென்றவுடனே அவர்களுக்கு நேரம் இருந்தால் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். பிறகு முகருடைய நேரத்தில் முகர் அசர் தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகு தங்களால் முடிந்த அளவு அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும், திக்ர் துஆக்கள் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, உங்களால் முடிந்த அளவு திக்ர் துஆக்களை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அரஃபா மைதானத்தில் தங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு நேரத்தையும் வீணான பேச்சுகளிலோ அல்லது மறதியிலோ கழித்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இவ்வுலகத்திலே அரஃபாவை விட சிறந்த ஒரு தினம் கிடையாது. இந்த சூரியன் உதிக்கும் தினங்களிலேயே அரஃபாவுடைய தினம்தான் மிக உயர்ந்த தினம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய சிறப்பை குறித்து சொல்கின்றார்கள். மேலும் சொல்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரஃபாவுடைய தினம் அன்று அவன் தனது அடியார்களை நரகிலிருந்து விடுதலை செய்வது போன்று வேறு ஒரு நாட்களில் செய்வது கிடையாது. அந்த அளவிற்கு அதிகமாக அரபா அன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அடியார்களுக்கு நரகத்தை விட்டு விடுதலை வழங்குகின்றான். மேலும் அவன் தன்னுடைய அரசிலிருந்து அடியார்களுக்கு மிக நெருக்கமாக வந்து சொல்கின்றான். தனது வானவர்களிடத்திலே நம்மை கூறி அல்லாஹ் பெருமை அளிக்கின்றான். வானவர்களே, இவர்கள் எதை நாடி யாரை நாடி இங்கு வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா நம்முடைய அந்த அழுகுதலை பார்த்து, நம்முடைய அந்த இறைஞ்சுதலை பார்த்து மலக்குகளிடத்திலே பெருமை பேசுகிறான். ஆகவே ஹாஜிகளே, அரஃபாவில் தங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். ஜிக்ரு துஆக்களை கொண்டு உங்களுடைய அந்த அரஃபா மைதானத்தின் தங்குதலை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இப்படி சூரியன் மறையும் வரை அல்லாஹுவிடத்திலே அதிகம் அதிகம் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அரஃபாவில் தங்கியிருக்கும் காலத்தில் சில ஹாஜிகள் செய்யக்கூடிய தவறுகளாவது, ஜபலுர் ரஹ்மா என்ற மலையை நோக்கி அவர்கள் சென்று அந்த மலையின் மீது ஏற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நமக்கு கற்றுத்தரவில்லை. ஆகவே அதற்காக வேண்டி முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் அந்த மலையிலே ஏறி தொழ வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதுவும் மார்க்கத்தில் புதுமையாக உருவாக்கப்பட்ட அனாச்சாரமாகும், விதமாகும். அதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த மலையை தொழுவது, தொட்டு முத்தமிடுவது, தடவிக்கொள்வது, இது போன்ற செயல்களை எல்லாம் ஹாஜிமார்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சிலர் துவா செய்யும் போது அரஃபா மலையை முன்னோக்கி, அந்த ஜபல் ரஹ்மாவை முன்னோக்கி துவா செய்கின்றார்கள். அதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். துவா செய்யும் போது கிப்லாவைத்தான் முன்னோக்கி இருக்க வேண்டுமே தவிர மற்ற எந்த ஒரு திசையையும் ஹாஜிகள் முன்னோக்கி இருக்கக்கூடாது. இப்படி சூரியன் மறையும் வரை ஜிக்ரு துஆக்கள் ஈடுபட்டு சூரியன் மறைந்தவுடன் அங்கிருந்து ஹாஜிகள் அல் மஷ்அருல் ஹராம் முஸ்தலிஃபா நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடங்க வேண்டும். அதாவது சூரியன் மறைந்தவுடன் மக்ரிப் தொழுகையை தொழாமல் அங்கிருந்து முஸ்தலிஃபா நோக்கி பயணமாகிவிட வேண்டும். முஸ்தலிஃபா சென்று மக்ரிபையும் ஐஷாவையும் ஐஷாவுடைய நேரத்திலே ஜம்அ செய்து தொழ வேண்டும். மக்ரிபை மூன்று ரக்அத்துகளாகவும் ஐஷாவை சுருக்கி இரண்டு ரக்அத்துகளாகவும் தொழ வேண்டும். முஸ்தலிஃபாவிலே மக்ரிப் ஐஷா தொழுகையை ஐஷாவுடைய நேரத்தில் தொழுது முடித்தவுடன் ஹாஜிகள் அன்றைய இரவு முழுக்க முஸ்தலிஃபாவிலே தங்கியிருக்க வேண்டும். பலவீனமான பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. நடுநிசிக்கு பிறகு அவர்கள் மினா மைதானத்தை நோக்கி புறப்படுவதற்கு, அவ்வாறே அவர்களுடன் அவர்களுக்கு துணையாக வந்திருப்பவர்களும் அவர்களுடனேயே நடுநிசிக்கு பிறகு மினாவை நோக்கி புறப்படுவதற்கு அனுமதி இருக்கிறது. இவர்களை தவிர மற்ற அனைவர்களும் சுபுஹுடைய தொழுகையை தொழுது முடிக்கும் வரை கண்டிப்பாக முஸ்தலிஃபாவிலேயே தங்கியிருக்க வேண்டும். தேவையான அளவிற்கு அங்கு இரவில தூங்கி ஓய்வெடுத்ததற்கு பிறகு அதிகம் அதிகம் தல்வியா கூற வேண்டும், ஜிக்ரு துஆக்கள் செய்ய வேண்டும், அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும். பிறகு சுபுஹுடைய நேரம் வந்தவுடன் ஒழு செய்து சுபுஹுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு கிப்லாவின் திசையை முன்னோக்கியவர்களாக அல்லாஹுவிடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சூரியன் உதிப்பதற்கு நேரம் சமீபத்தவுடனே அங்கிருந்து புறப்பட்டு மினானை செல்ல வேண்டும். செல்லும் வழியிலே அதிகம் அதிகம் அல்லாஹுவை ஜிக்ரு செய்ய வேண்டும், தல்பியாவை கூற வேண்டும். இப்படியாக தங்களுடைய அந்த பயணத்தை தொடர்ந்து மினா சென்றடைந்தவுடனே முதல் காரியமாக ஜம்ரத்துல் அகபா, பெரிய ஜம்ரா என்று சொல்வார்கள், அதிலே கல்களை எரிய வேண்டும். கணேசருக்குரிய ஹாஜிமார்களே, முஸ்தலிஃபாவில் தங்கியிருக்கும் காலத்தில் சில ஹாஜிகள் செய்யக்கூடிய தவறுகளாவது, முஸ்தலிஃபா வந்து சேர்ந்ததற்கு பிறகு மக்ரிப் இஷா தொழுகையை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அங்கே நாளை கல்லெறிவதற்காக கற்களை பொறுக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். இதை ஹாஜிகள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். முதலிலே தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், அதற்கு பிறகுதான் கற்களை எடுத்துக் கொள்ள வேண்டும். சில ஹாஜிகள் முஸ்தலிஃபாவில் தான் கற்களை எடுக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள். அதுவும் தவறு. எங்கிருந்து வேண்டுமானாலும் கற்களை சேகரித்துக் கொள்ளலாம். அவ்வாறே எடுத்த கற்களை கழுக வேண்டுமா என்றால் அதுவும் அவசியம் இல்லை. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு மினாவிற்கு செல்லும் வழியில் பொடிக்கற்களை எழுப்பதுதான் சிறப்பானது. அதை விட்டுவிட்டு முஸ்தலிஃபாவிலேயே கல்களை பொறுக்குவதில் ஈடுபடுவது நபி வழியில் உட்பட்டது கிடையாது. இப்படி முஸ்தலிஃபாவிலே ஃபஜ்ர் தொழுகையை முடித்து அவர்கள் மினா நோக்கி புறப்படும் போது தங்களது வழிகளிலே சிறிய 7 கற்களை அவர்கள் ஜம்ரத்துல் அகபாவில் எரிவதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜம்ரத்துல் அகபாவில் கல் எறியும் வரை ஹாஜிகள் தல்பியாவை கூற வேண்டும், ஜிக்ர் துஆக்களை செய்ய வேண்டும். எப்போது முதலாவது கற்களை எரிகின்றார்களோ அப்போது அவர்கள் தங்களது தல்பியாவை நிறுத்திக் கொள்வார்கள். சங்கிக்குரிய ஹாஜிமார்களே, மக்காவிற்கு அருகாமையில் உள்ள ஜம்ராவை ஜம்ரத்துல் அகபா என்று சொல்வார்கள். அந்த ஜம்ராவில் தான் 10வது நாள் என்று ஹாஜிகள் கல்லெறிய வேண்டும். அதைத் தொடர்ந்து ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் சுக்ரா என்று 2 ஜம்ராக்கள் இருக்கின்றன. அங்கே 10வது அன்று கல்லெறியக்கூடாது. ஜம்ரத்துல் அகபாவை வந்தடைந்தவுடனே தாங்கள் எடுத்து வந்திருக்கக்கூடிய பொடி கற்களை அல்லாஹு அக்பர் என்று கூறி எரிய வேண்டும். ஒவ்வொரு கல்லை எரியும் போதும் அல்லாஹு அக்பர் என்று கூறி எரிய வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று கூறி எரிய வேண்டும். கற்கள் பொடிய கற்களாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு சுண்டலுடைய அளவை போன்று சிறிய பொடி கற்களாக இருக்க வேண்டும். பெரிய கற்களை கொண்டு எரியக்கூடாது, செருப்புகளை கொண்டு எரியக்கூடாது, பெரிய பெரிய கைத்தடிகளை கொண்டு எரியக்கூடாது. இவற்றையெல்லாம் ஹாஜிகள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் சிலர் அந்த இடத்துல ஷைத்தான் இருக்கிறான், ஷைத்தானை கல்லறிகிறோம் என்று எண்ணுகின்றார்கள். அதுவும் தவறு. அந்த ஜம்ரா என்ற இடத்திலே அல்லாஹ்வுடைய நினைவை நிலைநிறுத்துவதற்காக கல்லறிகிறோமே தவிர ஷைத்தானை அடிப்பதற்காக வேண்டி அங்கே நாம் கல்லறிவதில்லை. இதை ஹாஜிகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தானை கல்லறிகிறோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும் பொழுது அவர்களை அறியாமையிலேயே அவர்களுக்கு அங்கு கோபம் ஏற்படுகிறது, உணர்ச்சிகள் ஏற்படுகின்றன. இதனால் அதைத் தொடர்ந்து அங்கே பல தவறுகள் நிகழ்ந்து விடுகின்றன. இவற்றையெல்லாம் ஹாஜிகள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சங்கையாக கண்ணியமாக தாங்கள் வந்திருக்கக்கூடிய 7 கற்களை பிறருக்கு இடையூறு தராமல் எரிய வேண்டும். இதற்கு பிறகு அவர் குர்பானி பிராணி வாங்கியிருந்தால் அந்த குர்பானி பிராணியை அறுக்க வேண்டும். அல்லது குர்பானி பிராணிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று தன்னால் முடிந்த குர்பானி பிராணியை வாங்கி அறுக்க வேண்டும். அது ஆடாக இருக்கலாம், அல்லது ஒட்டகம் மாடுகளாக இருந்தால் 7ல் ஒரு பங்கை வாங்கிக் கொள்ளலாம். இப்படி ஹாஜிகள் கல்லெறிந்ததற்கு பிறகு தங்களுடைய குர்பானியை நிறைவேற்றுவார்கள். அதற்கு பிறகு தலையின் முழு பகுதிகளை ஆண்கள் சிரைத்துக் கொள்வது சிறப்பு. அப்படி இல்லை என்றால் முழு பகுதிகளிலிருந்தும் முடியை குறைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் முன்பு கூறியது போன்றே தங்களுடைய விரல் நுனி அளவிற்கு தங்களது முடிகளை அவர்கள் வெட்டிக் கொள்ள வேண்டும். இந்த 3 காரியங்களை இந்த வரிசை முறைப்படி செய்வது ஏற்றமானது. அதாவது 10வது நாள் அன்று ஜம்ரத்துல் அகபாவில் 7 கற்களை எரிவது, எரிந்து முடித்த பிறகு குர்பானி பிராணியை அறுப்பது, அதற்கு பிறகு முடியை சரைப்பது அல்லது வெட்டுவது. இந்த 3 வணக்க வழிபாடுகளில் எந்த ஒன்றை முற்படுத்தினாலும் பிற்படுத்தினாலும் அனுமதி இருக்கிறது. தங்களுடைய சௌகரியத்தை போன்று நடந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். யார் தங்களுடைய குர்பானி பிராணிகளுக்காக டோக்கன்களை சவுதி அரசாங்கத்திலிருந்து வாங்கிக் கொண்டார்களோ அந்த கடமையை அந்த நிறுவனங்கள் நிறைவேற்றி விடுவதால் அவர்கள் கற்களை எரிந்ததற்கு பிறகு தங்களுடைய தலைமுடிகளை சிரைப்பது கொண்டோ அல்லது குறைப்பது கொண்டோ அவர்கள் அந்த ஹஜ் கடமைகளை அங்கே நிறைவேற்றிக் கொள்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மக்காவிற்கு வந்து கடமையான தவாஃபு ஜியாரத்தை செய்ய வேண்டும். ஜம்ரத்துல் அகபாவில் கல் எறியும் போது அவர்கள் தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஜம்ரத்துல் அகபாவில் கல் எறிந்ததற்கு பிறகிலிருந்து ஹாஜிகள் ஈதுடைய தக்பீரை சொல்ல வேண்டும். அதாவது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த் என்ற இந்த தக்பீரை அதிகம் அதிகம் சொல்ல வேண்டும். சங்கிக்குரிய ஹாஜிகளே, 10ஆம் நாள் அன்று ஜம்ரத்துல் அகபாவில் கல்லெறிந்து குர்பானை கொடுத்து முடியை சரைத்துக் கொள்வது கொண்டோ அல்லது குறைத்துக் கொள்வது கொண்டோ உங்களுடைய கிழிகளை நீங்கள் முழுவெடுத்துக் கொள்ளும் போது, இஹ்ராமின் போது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்த எல்லா விஷயங்களும் இப்போது உங்களுக்கு ஆகுமாகிவிடும். அதாவது தைக்கப்பட்ட ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளலாம், உங்களது உடலுக்கும் உடைக்கும் நறுமணம் பூசிக் கொள்ளலாம், நகங்களை வெட்டிக் கொள்ளலாம், இன்னும் தடை செய்யப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இப்போது ஆகுமாகிவிடும். ஆனால் வீடு கூடுவதை தவிர, உறவு கொள்வதை தவிர, அதற்கு பிறகு இந்த மூன்று காரியங்களை செய்ததற்கு பிறகு நீங்கள் தவாஃபு ஜியாரா என்ற கடமையான தவாஃபையும் முடித்து விட்டால் இந்த தடையும் உங்களுக்கு நீங்கிவிடும். அதுவரை வீடு கூடுவதை தவிர மற்ற எல்லா தடைகளும் உங்களுக்கு நீங்கிவிடும். பத்தாவது நாள் அன்று கல்லெறிய வேண்டும் என்று கூறினோம். இந்த கல்லெறிவதற்கு லுஹருடைய நேரத்திலேயே கல்லெறிந்து விட வேண்டும் என்று பலர் எண்ணுவதன் காரணமாக கூட்டங்களில் சிக்கி தங்களை சிரமத்திற்கும் ஆபத்திற்கும் ஆளாக்கிக் கொள்கிறார்கள். அப்படி கிடையாது. உங்களுக்கு எப்போது வசதி ஏற்படுகிறதோ, உங்களுக்கு எப்போது அரசாங்கத்தின் மூலமாக அங்கு கூட்டம் குறைந்திருக்கிறது என்று அறிவுறுத்தப்படுகின்றதோ, அந்த நேரத்தில் கல்லெறிவதற்கு நீங்கள் செல்லலாம். குறிப்பாக பெண்களும் தங்களுடன் சிறுவர்களையோ அல்லது வயோதிகர்களையோ அழைத்துச் செல்பவர்கள் இது போன்ற கூட்ட நெரிசல்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த காரணத்தாலும் பிறருக்கு சிரமம் கொடுப்பதோ, பிறரை தள்ளுவதோ, பிறரை முட்டி முந்திக் கொண்டு செல்வதற்கு முயற்சிப்பதோ கூடாது. சங்கையையும் அமைதியையும் கண்ணியத்தையும் ஹாஜிகள் கடைபிடிக்க வேண்டும். அந்த பத்தாவது நாளன்று முடிந்த அளவு அன்றைய மாலைக்குள் அல்லது அடுத்த நாள் காலைக்குள் அவர்கள் கல்லெறிந்து விட வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் குர்பானி கொடுக்கலாம், அதற்கு பிறகு அவர்கள் முடியை குறைத்துக் கொள்ளலாம். பத்தாவது நாளன்றே முடியை குறைக்க வேண்டும், அக்குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. பத்தாவது நாளன்று அன்றைய பகல் அல்லது அன்றைய நடுநிசி வரை அவர்களுக்கு கல்லறிவதற்குண்டான நேரம் இருக்கிறது. அதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் தவாஃபு ஜியாரா செய்வதற்காக வர வேண்டும். இந்த காரியங்களை முடித்த உடனேயே அவர்கள் மக்காவிற்கு வந்து தவாஃபு ஜியாரா செய்ய வேண்டும். அதாவது பத்து முடிந்த அன்றைய இரவு, அதாவது விடிந்தால் பிறை பதினொன்று அன்றைய இரவிலேயே தவாஃபு ஜியாரத்துக்கு வர வேண்டும், அல்லது பிறை பதினொன்றிலேயே தவாஃபு ஜியாரா செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுடைய வசதிக்கு ஏற்ப மினாவில் நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் மக்காவிற்கு சென்று தவாஃபு ஜியாரா செய்யலாம். அப்படி முடியவில்லை என்றால் நீங்கள் மினாவிலிருந்து மூன்று நாள் தங்கி புறப்பட்டதற்கு பிறகு உங்களுடைய லாஜிகளில் ஹோட்டல்களில் நீங்கள் தங்கியிருக்கும் காலத்திலும் தவாஃபு ஜியாரா செய்யலாம். நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, தவாஃபு ஜியாரா செய்யும் வரை வீடு சேரக்கூடாது. இதை தவிர மற்ற அனைத்தும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவாஃபு ஜியாரா ஃபர்வாகும். ஒவ்வொரு ஹாஜியும் இதை செய்வது கட்டாய கடமை. இதற்கு முன்பு நாம் கூறியது போன்றே இந்த தவாஃபு ஜியாராவை செய்ய வேண்டும். ஆனால் முந்தைய மூன்று சுற்றுகளில் ஆண்கள் ஓட வேண்டும் என்று நாம் கூறினோம். இந்த தவாஃபு ஜியாரத்தில் அப்படி ஓடக்கூடாது. அதுபோன்று தங்களுடைய இஹ்ராமுடைய ஆடையை ஆண்கள் வலது பிஜத்திற்கு கீழிருந்து அணிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினோம். அதையும் இப்போது செய்யக்கூடாது. அதை தவிர மற்ற எல்லா ஒழுக்கங்களையும் தவாஃபுல் உம்ராவில் எப்படி பயன்படுத்தினார்களோ, தவாஃப் அல்லது தவாஃபுல் குதூமில் எப்படி பயன்படுத்தினார்களோ, அப்படித்தான் தவாஃபு ஜியாராவிலும் ஹாஜிகள் பேண வேண்டும். அந்த ஒழுக்கங்களை பேணி தொழுதற்கு பிறகு இரண்டு ரக்காத் மகாம் இப்ராஹிமிலோ அல்லது காபாவுடைய மஸ்ஜிதுல் ஹராமுடைய எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அவர்கள் தொழுது கொள்ளலாம். இதற்கு பிறகு அவர்கள் சஃபா மர்வா மலையிலே சஹி செய்வதற்காக வருவார்கள். இந்த சஹியை எப்படி இதற்கு முன்பு சஹியுடைய விளக்கத்தை நாம் கூறினோமோ அப்படியே இவர்கள் செய்ய வேண்டும். இந்த இடத்தில் ஹாஜிகள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், யார் ஹஜ் தமத்து செய்கிறார்களோ அவர்கள் சஹி செய்வார்கள். யார் ஹஜ்ஜுல் இஃப்ராத் அல்லது ஹஜ்ஜுல் கிரான் செய்கிறார்களோ இவர்கள் தங்களது ஊரிலிருந்து புறப்பட்டு மக்கா வந்தவுடன் தவாஃபுல் குதூம் நிறைவேற்றுவார்கள். தவாஃபுல் குதூம் நிறைவேற்றியதற்கு பிறகு இவர்கள் சஹி செய்திருந்தால், இப்போது தவாஃபு ஜியாரா செய்ததற்கு பிறகு இவர்கள் சஹி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு பிறகு ஹாஜிகள், அதாவது பத்தாவது நாள் அன்றே முந்தைய மூன்று கடமைகள் கல்லறிதல், குர்பானி கொடுத்தல், முடிவெட்டுதல் செய்து பத்தாவது நாளன்றே இவர்கள் தவாஃபு ஜியாரத்திற்காகவும் வந்திருந்தால், அதாவது விடிந்தால் பதினொன்றாவது பிறை, பதினொன்றாவது இரவிற்கு இவர்கள் மீண்டும் மினாவிற்கு தங்குவதற்காக சென்றுவிட வேண்டும். மக்காவிலே அவர்கள் தங்கக்கூடாது. ஆனால் யார் ஹாஜிகளுக்கு ஜம்ஜம் தண்ணி புகட்ட வேண்டும் போன்ற ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள் மக்காவிலே தங்குவதற்கு அனுமதி இருக்கின்றது. ஆனால் இன்றைய காலத்திலே அந்த ஒரு தேவையை கூட அரசாங்கம் நிறைவேற்றி விடுவதால் வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் அவர்கள் தவாஃபு ஜியாராவிற்காக பத்தாவது நாளன்றே மக்காவிற்கு வந்திருந்தால் அன்றைய இரவு, பத்தாவது நாள் முடிந்த இரவு அவர்கள் மீண்டும் மினாவிற்கு சென்றுவிட வேண்டும். மினாவிலே அவர்கள் தங்க வேண்டும். பிறகு மினாவிலே தங்கி சுபுஹுடைய தொழுகையை முடித்ததற்கு பிறகு அவர்கள் அன்றைய பொழுது முழுக்க திக்ர் துஆக்களில் ஈடுபட்டிருப்பார்கள். லுஹருடைய தொழுகையை முடித்ததற்கு பிறகு, பிறை பதினொன்று, லுஹருடைய தொழுகையை முடித்ததற்கு பிறகு இவர்கள் கல்லறிவதற்காக புறப்படுவார்கள். இப்போது இவர்கள் இன்று மூன்று ஜம்ராக்களிலும் கல்லெறிய வேண்டும். அதாவது ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் சுப்ரா. இந்த மூன்று ஜம்ராக்களிலும் கல்லெறிய வேண்டும். பிறை பதினொன்று அன்று முகருடைய தொழுகையை முடித்ததற்கு பிறகு ஹாஜிகள் கல்லறிவதற்காக புறப்பட வேண்டும். இங்கு ஒரு விஷயத்தை நாம் கூறிக்கொள்கிறோம். மினாவில் தங்கியிருக்கக்கூடிய நாட்கள் இரண்டு நாட்களோ அல்லது மூன்று நாட்களோ, இந்த அனைத்து நாட்களிலும் தொழுகைகளை கசர் செய்து தொழ வேண்டும். ஒவ்வொரு தொழுகையும் அதனுடைய நேரத்திலே தொழ வேண்டும். தொழுகைகளை சேர்த்து தொழக்கூடாது, தொழுகைகளை முழுமைப்படுத்தி தொழக்கூடாது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாகும். லுஹருடைய தொழுகைக்கு பிறகு ஹாஜிகள் கல்லறிவதற்காக செல்லும் பொழுது முதலாவதாக சிறிய ஜம்ராவில் கல்லறிவார்கள். முன்பு கூறியதை போன்றே ஒழுக்கத்தை இந்தும் கடைபிடிக்க வேண்டும். சிறிய ஜம்ராவில் கல்லறிந்ததற்கு பிறகு அதை விட்டு சற்று விலகி சென்று கிபிலாவை முன்னோக்கி கையேந்தியவராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். பிறகு இரண்டாவது ஜம்ரா நடு ஜம்ராவிற்கு சென்று கல்லறிய வேண்டும். அங்கிருந்து சற்று விலகி சென்று கிபிலாவை முன்னோக்கி அதிகமாக துஆ கேட்க வேண்டும். பிறகு பெரிய ஜம்ரா ஜம்ரத்துல் அகவாவில் கல்லறிந்து விட்டு அங்கு நிற்காமல் சென்று விட வேண்டும். ஜம்ரத்துல் அகவாவில் கல்லறிந்ததற்கு பிறகு துஆ கேட்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவில்லை. ஆகவே அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக பதினொன்று அன்று கல்லறியும் இபாதத்தை பூர்த்தி செய்துவிட்டு மினாவில் தங்கியிருக்கக்கூடிய காலங்களில் எல்லாம் அதிகம் அதிகம் அல்லாஹுவை திக்ர் செய்ய வேண்டும். பிறை பதினொன்று, பிறை பனிரெண்டு, இந்த ரெண்டு நாட்கள் மினாவில் தங்குவது மிக அவசியம். பிறை பனிரெண்டு அன்று மீண்டும் லுஹருடைய தொழுகைக்கு பிறகு சிறிய ஜம்ரா, நடு ஜம்ரா, ஜம்ரத்துல் அகபா மூன்று ஜம்ராக்களில் கல்லறிந்து விட்டு யாராவது புறப்பட நாடினால் குற்றமில்லை, அவர்கள் புறப்படலாம். ஆனால் பிறை பனிரெண்டு அன்று முழுமையாக தங்கி அன்றைய சூரியன் மறைந்து விட்டால் கண்டிப்பாக அவர்கள் அங்கேயே இரவு கழித்து பதிமூன்றாம் நாளன்று மூன்று ஜம்ராக்களிலும் கல்லறிந்ததற்கு பிறகுதான் புறப்பட வேண்டும். இப்படி இந்த அய்யாமுத் தஷ்ரீக் என்று சொல்லப்படும் பிறை பதினொன்று, பிறை பனிரெண்டு, பிறை பதிமூன்று ஆகிய நாட்களில் கல்லறியும் இந்த இபாதத்துகளை ஹாஜிகள் அழகிய முறையிலே நிறைவேற்ற வேண்டும். கூட்டமாக இருக்கும் நேரங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பிறருக்கு இடையூறு தருவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு பதிமூன்றாம் நாள் கல்லறிந்து முடித்ததற்கு பிறகு ஹாஜிகள் தங்களுடைய இடங்களுக்கு, தங்களுடைய ஹோட்டல்கள் லாஜ்களுக்கு வந்து சேருவார்கள். ஹாஜிகள் வந்து சேர்ந்ததற்கு பிறகு உடனடியாக யார் புறப்பட வேண்டும் என்று இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பயணத்திற்கு முன்பாக தவாஃபுல் விதா என்ற விடைபெறும் தவாஃபை செய்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் எவரும் இறுதியாக காபாவை தவாஃப் செய்யாமல் பிரிய வேண்டாம் என்று. இந்த தவாஃப் சுன்னாவாகும், கட்டாயம் இல்லை. பெண்கள் ஹைதுடைய மாதவிடாய் காலத்திலோ அல்லது பிரசவ தொடக்க காலமோ அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டால், அவர்களுடைய பயண கூட்டம் புறப்படுவதற்கு நேரமாகிவிட்டால் அவர்கள் இந்த தவாஃபை செய்யாமலேயே செல்வதில் குற்றமில்லை. யாருக்கு வசதி இருக்கிறதோ, நேரம் இருக்கிறதோ, அவர்கள் அவசியமாக இந்த தவாஃபுல் விதாஐ செய்ய வேண்டும். இந்த தவாஃபையும் முன்பு நாம் தவாஃபுடைய ஒழுக்கங்களை கூறியது கொண்டுதான் செய்ய வேண்டும். ஹாஜிகளே, இப்போது மிக முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜினுடைய ருக்குன்கள், அதாவது எதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும், அதை நிறைவேற்றவில்லை என்றால் ஹஜ்ஜே நிறைவேறாதோ, அப்படிப்பட்ட விஷயங்கள் மொத்தம் நான்கு விஷயங்கள். ஒன்று இஹ்ராம் அணிதல், இஹ்ராமுடைய எண்ணத்தை நீயத்தை வைத்தல். இரண்டாவது அரஃபா மைதானத்தில் தங்குதல், ஒரு குறிப்பிட்ட அளவு நேரமாவது அரஃபா மைதானத்தில் தங்கியாக வேண்டும். மூன்றாவது தவாஃபு ஜியாரா, பத்தாவது நாள் என்று அல்லது அதற்கு பிறகு செய்யக்கூடிய ஃபர்வான தவாஃப், தவாஃபு ஜியாரா. நான்காவது சஃபா மர்வா மலைக்கு இடையில் சஹி செய்தல். இந்த நான்கும் இன்றியமையாத ஃபர்வுகளாகும். இவற்றில் எந்த ஒன்றை விட்டாலும் அவர்களுடைய ஹஜ்ஜு நிறைவேறாது, அடுத்த ஆண்டு மீண்டும் அவர்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். அடுத்து ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள், கட்டாயமான கடமைகள். இந்த கட்டாயமான கடமைகளில் வேண்டுமென்று எதையும் விடக்கூடாது. யார் ஒருவர் இந்த ஏழு கடமைகளில் ஒன்றை விட்டு விடுகின்றாரோ அவர் ஃபிதியா கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு குர்பானி பிராணியை அறுத்து மக்காவில் உள்ள ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அந்த குர்பானி கறியிலிருந்து தான் எதையும் சாப்பிடக்கூடாது. இந்த ஏழு கட்டாய கடமைகள் என்ன? ஒன்று அந்த குறிப்பிட்ட எல்லையிலிருந்து இஹ்ராம் அணிதல், இஹ்ராமுடைய எண்ணத்தை வைத்தல். இஹ்ராமுடைய ஆடையை வீடுகளில் அணிந்து கொண்டாலும் இஹ்ராமுடைய நியத்தை அந்த எல்லையை தாண்டுவதற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும். வேண்டுமென்றே அந்த எல்லையை தாண்டி அவர் இஹ்ராமுடைய நியத் இல்லாமல் சென்று விட்டால் வாஜிபை விட்டவராக ஆகிவிடுவார். இரண்டாவது அரஃபா மைதானத்திலே மதியத்திலிருந்து சூரியன் மறையும் வரை முழுமையாக தங்கியிருத்தல், இதுவும் வாஜிபுகளில் ஒன்றாகும். மூன்றாவது முஸ்தலிஃபாவில் முழு இரவு தங்கியிருத்தல். நான்காவது திரை 11 12 13 இரவுகளில் மினாவில் தங்கியிருத்தல். ஐந்தாவது மினாவில் தங்கியிருக்கக்கூடிய காலங்களில் அதுபோன்று பிறை 10வது நாள் என்றும் ஜம்ராவிற்கு கல்லெறிதல். ஆறாவது முடியை சரைத்துக் கொள்ளுதல் அல்லது குறைத்துக் கொள்ளுதல். ஏழாவது பயணத்திற்கு முன்பு செய்யக்கூடிய தவாஃபுல் விதா, விடைபெறும் தவாஃப். ஆக இந்த ஏழும் வாஜிபுகளாகும். இவற்றில் ஒன்றை விட்டுவிட்டால் ஒரு ஃபித்யா கொடுக்க வேண்டும். குர்பானி பிராணியை அறுத்து மக்காவில் உள்ள ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, இதுவரை ஹஜ்ஜினுடைய ஒழுக்கங்களை பார்த்தோம். ஹஜ்ஜுடைய கடமையை தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பள்ளியை எப்படி நாம் ஜியாரா செய்ய வேண்டும் என்பதனுடைய ஒழுக்கங்களை இப்போது பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், لا تشد الرحال الا الى ثلاثه مساجد: المسجد الحرام ومسجد هذا والمسجد الاقصى. மூன்று பள்ளிகளை தவிர வேறு எந்த இடத்திற்கும் பிரயாணம் செல்லக்கூடாது. அதாவது புனிதத்தை கருதியோ நன்மையை பெற வேண்டும் என்று கருதியோ இந்த மூன்று பள்ளிகளை தவிர வேறு இடங்களுக்கு பயணம் செல்லக்கூடாது. அதில் முதலாவதாக அல்லாஹ்வுடைய இல்லம் இருக்கும் அல் மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவில் கட்டிய பள்ளிவாசல், மூன்றாவது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தத்தில் இருக்கும் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளிவாசல். இந்த மூன்று பள்ளிகளுடைய சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு உயர்வாக கூறியிருக்கின்றார்கள். ஒரு முஸ்லிமுக்கு எப்போது வசதி ஏற்பட்டாலும் இந்த மூன்று பள்ளிவாசல்களில் தொழுவதற்காக செல்வது விரும்பத்தக்க சிறந்த ஒரு செயலாகும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டுக்கும் மஸ்ஜித் நபவியை ஜியாரத் செய்வதற்கும் இடையில் எந்த விதமான தொடர்பு இல்லை. அதாவது ஹஜ் என்பது தனிப்பட்ட ஒரு கடமை, மஸ்ஜித் நபவியை ஜியாரத் செய்ய செல்வது என்பது தனிப்பட்ட ஒரு சுன்னா. சிலர் எண்ணுவது போன்று ஹஜ்ஜுக்கு சென்றால் நிச்சயமாக மஸ்ஜித் நபவிக்கு செல்ல வேண்டும், அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபரை ஜியாரத் செய்ய வேண்டும், இல்லை என்றால் ஹஜ் முழுமை பெறாது, ஒரு குற்றமாக ஆகிவிடும் என்று எண்ணுவதற்கு அடிப்படை ஆதாரம் எதுவும் இல்லை என்பதை இந்த இடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டால் அவருடைய ஹஜ் முழுமையடைந்து விடுகிறது. மஸ்ஜித் நபவியை ஜியாரத் செய்வது வசதி உள்ள முஸ்லிம்களுக்கு சுன்னாவாக இருப்பது போன்றுதான், அவருக்கும் அது சுன்னாவாக இருக்கும். இந்த அடிப்படையில் மஸ்ஜித் நபவியை ஜியாரத் செய்வதன் ஒழுக்கங்களையும் நாம் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே தொழுவதற்கு சிறந்த நன்மையை சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது மஸ்ஜித் நபவியிலே தொழுவது மற்ற பள்ளிகளில் 1000 முறை தொழுவதை விட சிறப்பிற்குரியது என்பதாக. ஸ்வலாத்துன் ஃபி மஸ்ஜிதின் கைரும் மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா ஸிவாஹு இல்லல் மஸ்ஜித் அல் ஹராம். எனது இந்த பள்ளியில் தொழுவது மற்ற பள்ளிகளில் 1000 முறை தொழுவதை விட சிறந்தது, ஆனால் காபா இருக்கும் சங்கைக்குரிய அல் மஸ்ஜித் அல் ஹராமிலேயே தவிர. பைத்துல்லா இருக்கும் அல் மஸ்ஜித் அல் ஹராமிலே ஒரு முறை தொழுவது லட்சம் முறை தொழுவதற்குரிய நன்மை கிடைக்கும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலிலே நாம் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகைக்கும் 1000 ரக்காத்துகள் தொழுத நன்மை கிடைக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே மக்காவிலிருந்து மதினா செல்பவர்கள், அதுபோன்று தங்களுடைய ஊர்களிலிருந்து மஸ்ஜித் நபவிக்கு செல்பவர்கள் அந்த பள்ளியை ஜியாரத் செய்ய வேண்டும், அந்த பள்ளியிலே தொழ வேண்டும் என்ற எண்ணத்திலே செல்ல வேண்டும். சிலர் எண்ணியிருப்பது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்ய செல்கிறோம் என்ற எண்ணத்திலே செல்வது தவறு, அப்படி செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் மதினாவிற்கு செல்லும் பொழுது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலை ஜியாரத் செய்ய அங்கு தொழச் செல்கிறேன் என்ற எண்ணத்தில் நாம் செல்ல வேண்டும். அங்கு சென்று நாம் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று சலாம் சொல்வது ஏற்றமானது. இதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும், இதை கவனத்திலே நாம் வைக்க வேண்டும். யார் ஒருவர் மஸ்ஜித் நபவிக்கு செல்கின்றாரோ, முதலாவதாக ஒவ்வொரு பள்ளிக்குள் செல்லும் போதும் என்ன ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்களோ அதே ஒழுக்கத்தை இங்கும் கடைபிடிக்க வேண்டும். அதாவது வலது காலை வைத்து பள்ளிக்குள் செல்ல வேண்டும். பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாது வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அஊது பில்லாஹில் அஸீம் வபிவஜ்ஹில் கரீம் வசுல்தானில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக் என்ற துஆவை சொல்லி மஸ்ஜித் நபவிக்கு செல்ல வேண்டும். அங்கு சென்றவுடன் ரௌதா என்ற இடத்திலே தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ரௌதா என்ற இடத்திலே தொழுவதற்கு முடியவில்லை என்றால் பள்ளிவாசலில் எந்த இடத்தில் தொழுதாலும் ஏற்றமானதுதான். ரௌதா என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கம் செய்வதற்கு பயன்படுத்திய மிம்பருக்கும் அவர்களுடைய வீட்டுக்கும் இடையில் உள்ள இடமாகும். இந்த காலத்தில் அந்த இடத்தை அடையாளமிட்டு காட்டுவதற்காக வெள்ளை கம்பளத்தை விரித்திருப்பார்கள். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ரௌமா என்ற இடம். அதாவது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா பைன மின்பரி வ பைதி ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னா, என்னுடைய மிம்பருக்கும் என்னுடைய வீட்டுக்கும் இடையில் உள்ள இடம் சொர்க்க பூங்காக்களில் உள்ள ஒரு பூங்காவாகும் என்று. ஆகவே நம்மால் முடிந்த அளவு அந்த இடத்திலே தொழுது கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த அறைக்கு முன்பாக நின்று கொண்டு அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்ல வேண்டும். அரபியிலே தெரிந்தவர்கள் அரபியிலே கூறலாம், அரபியினுடைய வாசகங்களை தெரியாதவர்கள், அல்லாஹுவின் தூதரே உங்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாகட்டும், அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தட்டும், உங்களுக்கு அல்லாஹ் தான் வாக்களித்த மக்காமி மஹ்மூத் என்ற இடத்தை கொடுக்கட்டும், அல்லாஹ் உங்களுக்கு வசீலாவை கொடுக்கட்டும் என்று கூறினால் சிறப்பிற்குரியது. இதை சொல்ல தெரியாதவர்கள் அல்லாஹுவின் தூதரே உங்கள் மீது நான் சலாம் சொல்கிறேன் என்று கூறினாலே போதுமானது. அதற்கு பிறகு சற்று வலது பக்கமாக சென்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக யா அபா பக்ரின் கலீஃபத் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலீஃபா அபூபக்கரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று அவர்களுக்கு சலாம் கூறி அவர்களுடைய மக்ஸிரத்துக்காக, அவர்களுடைய ரஹ்மத்துக்காக, அவர்களுடைய தரஜாக்களை அல்லாஹு தஆலா உயர்த்துவதற்காக, அவர்களுக்கு அல்லாஹ் நற்கூலி கொடுப்பதற்காக சிறிது துஆ செய்துவிட்டு பிறகு வலது பக்கமாக சென்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அமீருல் முஃமினீன், உமர் அவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக யா உமர், அஸ்ஸலாமு அலைக யா அமீருல் முஃமினீன். அமீருல் முஃமினீன் அவர்களே, உமர் அவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும், உங்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை கொடுக்கட்டும். இது போன்ற நல்ல வார்த்தைகளை கொண்டு பிரார்த்தனை செய்து பிறகு அங்கிருந்து திரும்பி கிபிலாவை முன்னோக்கியவராக அவர் விரும்பிய துஆக்களை கேட்பது ஏற்றமானது. கபரை பார்த்தே துவாக்களை கேட்கக்கூடாது. அதாவது அங்கு அடங்கி இருக்கக்கூடிய அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் கூறி அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்பதாக இருந்தால் கிபிலாவை முன்னோக்கியவர்களாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு மஸ்ஜித் நபவிக்குள் வந்து அவரால் முடிந்த அளவு தொழுகைகளை தொழ வேண்டும். இல்லை என்றால் அவருடைய ஓய்வுக்காக வேண்டி அவர் தங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்றுவிடலாம். இதுதான் மஸ்ஜித் நபவியிலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம். இதைத்தான் ஒவ்வொரு முறையும் முடிந்தால் கடைபிடிக்க வேண்டும். அல்லது எப்போதெல்லாம் இவரது மனம் நாடுகிறதோ சிறிது இடைவெளி விட்டு இந்த சலாம் சொல்லக்கூடிய முறையை இவர் கடைபிடிக்க வேண்டும். சலாம் சொல்வதற்கு செல்வதாக இருந்தால் இந்த ஒழுக்க அடிப்படையில் தான் சலாம் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு மஸ்ஜித் நபவிற்கு அருகிலே பக்கீ என்ற கபிரிஸ்தான் இருக்கிறது. அங்கே பெரும்பாலான சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அடங்கி இருக்கின்றார்கள். அந்த இடத்திற்கும் சென்று பொதுவாக நபியின் தோழர்களே, எங்களுடைய தாய்மார்களே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று அவர்களுக்கு சலாம் கூறி அவர்களுக்காக பக்ஃபிரத்துடைய துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதில் கொலை செய்யப்பட்ட ஷஹீதுகளுக்காக துஆ செய்திருக்கின்றார்கள். முடிந்தால் உஹதுடைய கபிரஸ்தானுக்கு சென்று அங்கு அடங்கி இருக்கக்கூடிய ஷஹீதுகளுக்கு சலாம் கூறி துஆ செய்ய வேண்டும். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்தில் ஒருமுறை குபா பள்ளிவாசலுக்கு சென்று இரண்டு ரக்அத் தொழுவார்கள். அந்த அடிப்படையிலே குபா பள்ளிவாசலுக்கு சென்று இரண்டு ரக்அத் தொழுவது ஏற்றமானதாகும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபா பள்ளிவாசலில் தொழுவதின் சிறப்பை பற்றி இப்படி சொல்கின்றார்கள். من تطهر في بيته ثم اتى مسجد قباء فصلى فيه ركعتين فله كاجر عمره. யார் ஒருவர் தன்னுடைய வீட்டில் வுது செய்து கொண்டு பிறகு குபா பள்ளிவாசலுக்கு வந்து அந்த இடத்தில் இரண்டு ரக்அத் தொழுவாரோ அவருக்கு ஒரு உம்ராவை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும் என்பதாக. ஆகவே இந்த ஒரு சுன்னாவை நிச்சயமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். முடிந்த அளவு தங்களுடைய தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசலிலே தொழ வேண்டும். எந்த அளவிற்கு நேரம் மஸ்ஜித் நபவியிலே கழிக்க முடியுமோ அந்த அளவிற்கு மஸ்ஜித் நபவியிலே நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும். அங்கு தங்கியிருக்கக்கூடிய காலத்திலே அதிகமாக குர்ஆன் ஓதுவது, ஜிக்ருகள் செய்வது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லுவது, மேலும் பல வணக்க வழிபாடுகளை செய்வது, இவற்றையெல்லாம் ஹாஜிகள் அவசியமாக கடைபிடிக்க வேண்டும். சில ஹாஜிகள் செய்வது போன்று மஸ்ஜித் நபவியினுடைய தவறுகளை தொட்டு முத்தமிடுவது, அவற்றை தொட்டு உடம்பிலே தடவி கொள்வது, அல்லது கபருக்கு அருகிலே சென்று அழுவது, கபரை தொட்டு முத்தமிடுவது, கபருடைய தவறுகளை தொட்டு முத்தமிடுவது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் அங்கே தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு முன்பாக நின்று கொண்டு, ரசூலுல்லாவே நான் உங்களை நாடித்தான் வந்திருக்கிறேன், எனக்கு சிபாரிசு செய்யுங்கள், எனக்கு எப்படியாவது மன்னிப்பு வாங்கி தாருங்கள், இது போன்ற பிரார்த்தனைகளை எல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எதை கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். அல்லாஹுவை தவிர யாரிடத்திலும் நாம் நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு நம்முடைய அல்லாஹ் நமக்கு அனுமதி அளிக்கவில்லை. இந்த விஷயத்தை ஹாஜிகள் மிக அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே இணை வைப்பதை நாம் கலந்துவிட்டால் வணக்க வழிபாடுகளை எல்லாம் இணை வைத்தல் அழித்துவிடும். நம்முடைய வணக்க வழிபாடுகளை இணை வைத்தலை விட்டு பாதுகாப்பது நமக்கு மிக முக்கியமான கடமையாகும். எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் அறியாமையிலோ அறிந்தோ இணை வைப்பதை கொண்டு நம்முடைய நன்மைகளை அழித்துக் கொள்ளக்கூடாது. நாம் கபர்களை ஜியாரா செய்யும் போது அது பகீ கபிரஸ்தானாக இருக்கட்டும், அல்லது உஹதுடைய ஷஹீதுகள் அடங்கியிருக்கும் கபிரஸ்தானாக இருக்கட்டும், அந்த இடத்தில் சென்று சலாம் சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கும் சலாமுடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றுவது ஏற்றமானதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்படி கற்றுக் கொடுக்கின்றார்கள், கபர்களை சந்திக்கும் போது நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் نسأل الله لنا ولكم العافية. இந்த இடத்தில் தங்கி இருக்கக்கூடிய முஃமின்களே முஸ்லிம்களே, உங்களுக்கு அல்லாஹுவின் சலாம் உண்டாகட்டும். நிச்சயமாக நாங்கள் உங்களை வந்து சேரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே நற்சுகத்தை பாதுகாப்பை கேட்கின்றோம். இந்த வார்த்தையை கூறி சலாம் சொல்வது ஏற்றமானது. சங்கிக்குரிய ஹாஜிமார்களே, இப்போது நாம் உங்களுக்கு நமது மூத்த மார்க்க அறிஞர்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள், அதற்கு அந்த மூத்த அறிஞர்கள் கூறிய பதில்களை கூற இருக்கின்றோம். அதில் முதலாவதாக இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, அதாவது விமானத்தின் மூலமாக வருபவர்கள் ஜித்தாவில் இறங்கி எஹ்ராம் கட்டிக் கொள்ளலாம், இது சரியா என்பதாக. அதற்கு நம்முடைய மூத்த அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸின் வெளிச்சத்தில் கூறிய பதிலாவது, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதற்கு முன்பு குறிப்பிட்ட அந்த மீகாத்துகள் எல்லை கோடுகள், அந்த எல்லை கோடுகளில் தான் இஹ்ராம் அணிய வேண்டும். யார் ஹஜ் உம்ராவிற்காக வருகிறார்களோ வெளியூர்களில் இருந்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருப்பதால், வெளியூர்களில் இருந்து கப்பல் மூலமாக வந்தாலும் அல்லது விமானத்தின் மூலமாக வந்தாலும் தாங்கள் எந்த பகுதியிலிருந்து வருகிறோம் என்று அறிந்து அந்த பகுதியில் உள்ள மீகாத் எல்லையில் தான் இஹ்ராம் அணிய வேண்டும். ஜித்தா வரை இஹ்ராமுடைய நீயத்தை தள்ளி போடுவது குற்றமாகும். மற்றும் ஒரு கேள்வி, ஒருவர் ஹஜ் செய்வதற்காக இஹ்ராம் அணிந்து நீயத்து வைத்துக் கொள்கின்றார், பிறகு அவருக்கு மனதிலே படுகிறது தான் ஏற்கனவே பல முறை ஹஜ் செய்து விட்டதால் தன்னுடைய இந்த ஹஜ்ஜை தன்னுடைய உறவினர் சார்பாக செய்து கொள்ளலாம் என்பதாக அவர் எண்ணுகின்றார். இப்படி செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறதா என்றால், இப்படி செய்து கொள்வதற்கு அனுமதி இல்லை. அவர் தான் சார்பாக ஹஜ் செய்ய நீயத்து வைத்து விட்டார் என்றால், ஹஜ்ஜுடைய அமல்களில் நுழைந்து விட்டால் பிறகு அந்த எண்ணத்தை மாற்றிக் கொள்வதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார், அல்லாஹிற்காக நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் என்று. ஆகவே தான் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இஹ்ராம் அணிந்து இஹ்ராமுடைய நியத்தை செய்துவிட்டால் அந்த ஹஜ்ஜை தன் சார்பாகவே அவர் நிறைவேற்றி முடிப்பது அவர் மீது கடமையாகி விடுகிறது. பிறர் சார்பாக ஹஜ் செய்ய வேண்டும் என்றால் அதை இஹ்ராமுடைய நியத்தை செய்யும் சமயத்திலேயே அவர் சார்பாக தல்பியா கூறி நியத்து செய்து கொள்ள வேண்டும். ஒரு முறை நியத்து வைத்ததற்கு பிறகு அதை மாற்றுவதற்கு அனுமதி இல்லை. ஒரு சகோதரர் இப்படி கேள்வி கேட்கின்றார், அவருடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள், அவர்கள் சார்பாக இவர் ஹஜ் செய்யலாமா உம்ரா செய்யலாமா, அல்லது இவருக்கு முடியவில்லை என்றால் தங்களுடைய பெற்றோர்கள் சார்பாக ஹஜ் செய்வதற்கு யாரையாவது அனுப்பி வைக்கலாமா என்று. இதற்குரிய பதிலாவது, முடிந்த அளவு தனது பெற்றோர்கள் சார்பாக தானே ஹஜ் செய்வதற்கு பிள்ளைகள் முயற்சிக்க வேண்டும். பெற்றோர்கள் வயது முதிர்ந்து விட்டதால் பலவீனமடைந்து ஹஜ் செய்ய அவர்களால் இயலவில்லை என்றால் பிள்ளைகள் அவர்கள் சார்பாக ஹஜ்ஜை நிறைவேற்றலாம். அல்லது பெற்றோர்கள் மீது ஹஜ் கடமையாக இருந்து அவர்கள் ஹஜ் செய்யாமல் திடீரென இறந்திருந்தால் அவர்கள் சார்பாகவும் பிள்ளைகள் ஹஜ்ஜுக்கு செல்லலாம். அப்படி பிள்ளைகள் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத பட்சத்தில் அவர்கள் யாரையாவது நம்பிக்கைக்குரிய நல்லவர்களை, அவர்கள் ஏற்கனவே ஹஜ் செய்திருக்க வேண்டும், அப்படிப்பட்டவர்களை தங்களது பெற்றோர்கள் சார்பாக ஹஜ்ஜுக்கு அனுப்பினால் அதுவும் ஏற்றமானது, அவர்களுடைய ஹஜ்ஜு அவர்கள் சார்பாக நிறைவேறிவிடும். நான்காவது கேள்வி, ஒரு பெண் ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களையும் தானாகவே நல்ல முறையில் நிறைவேற்றி விடுகின்றார், ஆனால் அவருடன் சிறிய குழந்தை இருப்பதால் கல்லறிவதற்கு மட்டும் தன் சார்பாக ஒருவரை அனுப்பிவிடுகின்றார், இவ்வாறு இவர் செய்வது சரியா? இதற்கு என்ன பதில் நம்முடைய அறிஞர்கள் கூறுகின்றார்கள் என்றால், இது போன்ற நிர்பந்தமான காரணங்களால் தன் சார்பாக ஒருவரை கல்லறிவதற்கு அனுப்பிவிட்டால் அது போதுமானது, இவருடைய ஹஜ் முழுமையாகிவிடும். குறிப்பாக அதிகமாக கூட்டங்களும் அதிகமாக நெருக்கடிகளும் இருக்கும்போது பலவீனமானவர்களும் வயது முதிர்ந்தவர்களும் பிள்ளைகளுடன் இருப்பவர்களும் தங்கள் சார்பாக வேறொருவரை கல்லறிவ நியமித்து அனுப்புவதே ஏற்றமானது என்று. ஐந்தாவது கேள்வி, ஒருவர் உயிருடன் இருந்து கொண்டே தன் சார்பாக ஒருவரை ஹஜ்ஜுக்கு அனுப்புகின்றார், இது கூடுமா கூடாதா? நம்முடைய மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள், யார் ஒருவர் முற்றிலும் பலவீனம் அடைந்து இனி தனக்கு உடல் சுகம் ஏற்பட்டு ஹஜ்ஜு செய்வதற்கு ஆற்றல் கிடைக்கும் என்ற எண்ணத்தை உறுதியை இழந்து விடுகின்றாரோ அப்படிப்பட்டவர் தன் சார்பாக ஒருவரை ஹஜ்ஜுக்கு அனுப்பலாம். தான் உயிருடன் இருந்து தனக்கு ஹஜ்ஜு செய்வதற்குரிய ஆற்றல் இருக்கும் போது மற்றவர்களை தன் சார்பாக ஹஜ்ஜுக்கு அனுப்புவதற்கு அனுமதி இல்லை. ஆறாவது கேள்வி, இது பொதுவாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம், ஒருவர் இறந்து விடுகின்றார் ஹஜ்ஜு செய்யாமல், அவர் சார்பாக அவருடைய மகனோ வேறு யாராவது ஒருவரோ ஹஜ்ஜை நிறைவேற்றினால் அந்த ஹஜ் நிறைவேறுமா இல்லையா என்று. அன்பிற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் ஹஜ்ஜுவிட்டால் அவர் சார்பாக அவருடைய மகனோ அல்லது வேறு யாராவது ஒரு முஸ்லிமோ அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றினால் நிச்சயமாக அந்த ஹஜ் இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும், அவ்வாறு செய்வது ஏற்றமானது. ஆனால் யார் ஹஜ்ஜுக்கு அவர் சார்பாக செல்லுகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றியிருக்க வேண்டும். ஏழாவது ஒரு கேள்வி, ஹஜ் செய்பவர் தவாஃபுல் இஃபாதா, தவாஃபு ஜியாரா, கடமையான ஹஜ்ஜுடைய தவாஃபை செய்வதற்கு முன்பாக ஸஈ செய்யலாமா என்று ஒரு கேள்வி. இதற்கு என்ன பதில் என்றால், ஹஜ் செய்ய வந்திருப்பவர் ஹஜ்ஜுல் இஃப்ராத், அதாவது ஹஜ்ஜு மட்டும், அல்லது ஹஜ்ஜுல் கிரான், ஹஜ் உம்ரா இரண்டையும் சேர்த்து ஒரே இஹ்ராமில் நிறைவேற்றுவது, இந்த ரெண்டு ஹஜ்ஜுகளுக்காக, இந்த ரெண்டு ஹஜ்ஜுகளில் ஒன்றுக்காக அவர் வந்திருந்தால், அவர் தவாஃபுல் இஃபாதா செய்வதற்கு முன்பாகவே ஸஈ செய்து கொள்ளலாம். அதாவது தவாஃபுல் குதும் அவர் செய்கிறார் அல்லவா, அவர் ஊரிலிருந்து மக்கா வந்தவுடனேயே அந்த தவாஃபிற்கு பிறகே அவர் ஸஈ செய்து கொள்ளலாம். அவர் பத்தாவது நாளன்றோ அல்லது பிறகு பதினொன்றன்றோ அவர் கடமையான தவாஃபு ஜியாராவை செய்ததற்கு பிறகு ஸஈ செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் யார் ஹஜ்ஜு தமத்துழ செய்வதற்காக வந்திருக்கின்றார்களோ அவர்கள் முதலில் உம்ராவை நிறைவேற்றுவார்கள், இஹ்ராம் அணிந்து தவாஃப் செய்து ஸஈ செய்து பிறகு முடியை வெட்டியோ சிரைத்தோ இஹ்ராமில் இருந்து விலகிக் கொள்வார்கள். அடுத்து இவர்கள் ஹஜ்ஜுக்காக பிற எட்டு என்று இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள். இப்படி நிறைவேற்றும் போது ஒழுக்கம் என்னவென்றால், சுன்னா என்னவென்றால், முதலில் தவாஃபு ஜியாரா அமைய வேண்டும், பிறகு ஸஈ அமைய வேண்டும். அதாவது பிறை பத்து அன்று, நாம் இதற்கு முன்பு இந்த விஷயத்தை விளக்கமாக கூறியிருக்கின்றோம், கல்லெறிய வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும், தங்களது முடியை சிரைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது வெட்டி கொள்ள வேண்டும், பெண்களாக இருந்தால் விரலின் நுனி அளவு வெட்டி கொள்ள வேண்டும், பிறகு தவாஃபு ஜியாரத்திற்காக வர வேண்டும், பிறகு ஸஈ செய்ய வேண்டும் என்பதாக. இந்த ஐந்து கிரியைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த முறையில் செய்வது ஏற்றமானது. ஆனால் சில நிர்பந்தங்களை முன்னிட்டோ, சில தவிர்க்க முடியாத காரணங்களை முன்னிட்டோ இந்த ஐந்து கிரிகைகளில் எந்த ஒன்றை முற்படுத்தி எந்த ஒன்றை பிற்படுத்தினாலும் குற்றமில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தோழர்கள் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் இதை முதலாவதாக செய்துவிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரவாயில்லை, குற்றமில்லை. சில தோழர்கள் வந்து கூறினார்கள், அல்லாஹுவின் தூதரே, நான் இதை முதலாவதாக செய்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பரவாயில்லை, குற்றம் இல்லை என்பதாக. ஆக இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சலுகையாகும். இவற்றை பயன்படுத்தி ஹாஜிகள் அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப செய்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவு முயற்சி செய்து இந்த தர்தீபுகளை பேண வேண்டும். முடியவில்லை என்றால் அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை, ஹாஜிகள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில ஹாஜிகள் எண்ணியிருப்பது போன்று ஒவ்வொன்றையும் தர்தீபாகத்தான் செய்ய வேண்டும் என்று இந்த தர்தீபை கடமை என்று நினைத்து அவர்கள் தங்களை பல சிரமத்திற்குள் ஆளாக்கிக் கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிரமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இந்த மார்க்கத்திலே ஏற்படுத்தி இருக்கவில்லை என்பதை ஹாஜிகள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து எட்டாவது கேள்வி. சில ஹாஜிகள் நீங்கள் பார்த்திருக்கலாம், தவாஃப் செய்யும் போது நான் அல்லாஹ்விற்காக ஏழு சுற்றுகளை கொண்ட தவாஃபை இந்த காபாவை சுற்றி சுத்தப் போகிறேன் என்பதாக கூறி தவாஃபை ஆரம்பிப்பார்கள். சிலர் எப்படி தொழுகைக்காக தக்பீருக்கு நிற்கும் போது நான் நான்கு ரகஅத் ஃபர்லான தொழுகையை இமாமை பின்பற்றி அல்லாஹ்விற்காக தொழப்போகிறேன், கிபிலாவை முன்னோக்கி என்று என்ன நீயத்தை மொழிகின்றார்களோ அது போன்று. அன்பிற்குரியவர்களே, தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் நீயத்தை வாயால் மொழிவதற்கு நமக்கு இந்த மார்க்கத்திலே ஆதாரம் இல்லை. நீயத் என்பது உள்ளத்தில் கொள்ளக்கூடிய உறுதி. அதாவது நான் தவாஃப் செய்ய போகிறேன், ஹஜ் செய்ய போகிறேன் என்று நாம் உள்ளத்தில் உறுதி கொள்ள வேண்டும். ஹஜ் மற்றும் உம்ராவுடைய வணக்கத்திலே நீயத்தை நாம் உள்ளத்திலே உறுதி கொண்டதற்கு பிறகு தல்பியா சொல்லும் பொழுது நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும். லப்பைக உம்ரதன், உம்ராவுக்காக நான் தல்பியா சொல்கின்றேன். லப்பைக ஹஜ்ஜதன், ஹஜ்ஜுக்காக நான் தல்பியா சொல்கின்றேன் என்று. இதை தவிர மற்ற எந்த வணக்கத்திலும் நம்முடைய நீயத்தை மொழிவதற்கு அவசியம் இல்லை, மொழிவது கூடாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்திலே புதுமையை ஏற்படுத்திய குற்றமாக ஆகிவிடும். தவாஃப் செய்யும் போது தவாஃப் செய்கிறேன் என்ற எண்ணம் தான் மனதிலே இருக்க வேண்டுமே தவிர, நான் அல்லாஹ்விற்காக தவாஃபை நாடுகிறேன், கிபிலாவை சுற்றி, யா அல்லாஹ் எனது தவாஃபை லேசாக்கு, இப்படிப்பட்ட நியத்துக்களை எல்லாம் சொல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஒன்பதாவது கேள்வி. தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது ஃபர்மான தொழுகைக்காக இகாமா சொல்லப்பட்டு விட்டால் ஹாஜி என்ன செய்ய வேண்டும்? எந்த இடத்தில் இகாமா சொல்லப்படுகிறதோ அந்த இடத்திலேயே அவர் தொழுகைக்காக நின்றுவிட வேண்டும். தொழுது முடித்ததற்கு பிறகு அந்த இடத்திலிருந்தே அவர் தனது தவாஃபை தொடர வேண்டும். உதாரணமாக தவாஃபினுடைய இரண்டு சுற்றுகளை முடித்திருந்தார், இகாமா சொல்லப்பட்டு விட்டது, எந்த இடத்தில் இடம் கிடைக்கிறதோ அந்த இடத்திலேயே நின்று சஃபமைத்து தொழுது விட வேண்டும். பிறகு அந்த இடத்திலிருந்து தன்னுடைய இரண்டாவது சுற்றை தொடர்ந்து முடித்துக் கொள்ள வேண்டும். பிறகு ஹஜ்ரல் அஸ்வத் வந்து இரண்டாவது சுற்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. எந்த இடத்திலே அவர் சுற்றை நிறுத்திக் கொண்டு தொழுகைக்காக தக்பீர் கட்டுகின்றாரோ அந்த இடத்திலிருந்து அந்த சுற்றை ஆரம்பித்து முடித்துக் கொள்ள வேண்டும். இதிலும் ஹாஜிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய சலுகையை ஏற்படுத்தி இருக்கின்றார். பத்தாவது ஒரு கேள்வி. சில ஹாஜிகளுக்கு தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது சந்தேகம் ஏற்பட்டு விடுகிறது, தான் செய்திருக்கக்கூடிய தவாஃப் சுற்று, தவாஃபுடைய சுற்று எத்தனையாவது சுற்று என்பதாக. இப்போது தன்னால் முடிந்த அளவு யூகித்து பெரும்பாலான எண்ணத்தை கொண்டு வர பார்க்க வேண்டும். அதாவது தான் சுற்றி இருப்பது ஐந்து தான் அல்லது நான்கு தான் என்று ஆராய்ந்து யூகித்து முடிவு செய்ய வேண்டும். அப்படி முடிவு அவருக்கு செய்ய முடியவில்லை என்றால் எந்த குறைவான சுற்று அவருடைய மனதிலே படுகிறதோ, அதாவது ஐந்து செய்திருப்போமா அல்லது நான்கு செய்திருப்போமா என்று அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருந்தால் நான்காவது சுற்று என்பதாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பிறகு மூன்று சுற்றுகளை சுற்றி தவாஃபை முடிக்க வேண்டும். ஆறாவது சுற்றாக இருக்குமா அல்லது ஏழாவது சுற்றாக இருக்குமா என்று சந்தேகம் ஏற்பட்டிருந்தால் அப்போது அவர் ஆறாவது சுற்றாக கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆறாவது சுற்றை முடித்து ஏழாவது ஒரு சுற்றை நிறைவேற்றி தவாஃபை முடித்துக் கொள்ள வேண்டும். எந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதோ அந்த எண்ணிக்கையின் மீது தனது பெரும்பாலான எண்ணத்தை ஏற்படுத்தி அவர் தவாஃபை அமைத்துக் கொள்ள வேண்டும். பதினோராவது ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது ஹஜ் தமத்து அல்லது ஹஜ்ஜுல் கிரான் செய்பவர்கள் கண்டிப்பாக குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நாம் கூறினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படித்தான் நமக்கு கட்டளையிடுகின்றான். யார் தனக்கு குர்பானி கொடுக்க முடியாது என்று முன்கூட்டியே அறிந்து வைத்திருப்பார்களோ, எட்டு என்று மினாவிற்கு செல்வதற்கு முன்பாகவே அவர்கள் அந்த மூன்று நோன்புகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், அல்லது மினாவில் தங்கியிருக்கக்கூடிய காலத்தில் அந்த மூன்று நோன்புகளை நிறைவேற்றிவிட வேண்டும். பிறகு ஏழு நோன்புகளை அவர்கள் ஊர் வந்த பிறகு நிறைவேற்ற வேண்டும். யார் குர்பானி கொடுக்க முடியாது என்று தெரியுமோ அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாகவே பிற எட்டு அன்று அவர்கள் தங்களுடைய இந்த மூன்று நோன்புகளை முடித்துக் கொள்வது ஏற்றமானது. முடியவில்லை என்றால் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலே அந்த மூன்று நோன்புகளை நோற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு ஊர் வந்ததற்கு பிறகு ஏழு நோன்புகளை நோற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பத்து நோன்புகள் யார் குர்பானி கொடுக்க முடியவில்லையோ அவர்கள் நோற்பது கட்டாயமாகும். சில சகோதரிகளிடமிருந்து இப்படியும் கேள்வி வருகிறது, அதாவது தங்களுடைய அந்த மாத தொடக்கை தள்ளி போடுவதற்காக வேண்டி மாத்திரைகளை சாப்பிடலாமா என்று. இதற்கு நம்முடைய மார்க்க அறிக்கைகள் சொல்லுகின்றார்கள், அவ்வாறு சாப்பிடுவதிலே குற்றம் இல்லை, ஆனால் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை ஆராய்ந்து அது சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்காது என்று ஒரு தகுதி வாய்ந்த நல்ல மருத்துவ அறிஞர் கூறினால் அவ்வாறு செய்வதிலே குற்றம் இல்லை. இதை ஹஜ்ஜுடைய காலங்களிலும் செய்து கொள்ளலாம், அதுபோன்று ரமதானுடைய மாதத்திலும் செய்து கொள்ளலாம். ஹஜ்ஜுடைய அமல்கள் அந்த ஹஜ்ஜுடைய நாட்களிலே தவறிவிடக் கூடாது என்பதற்காக இது போன்று தன்னுடைய மாத தொடக்கை தள்ளி போடும் மாத்திரைகளை சாப்பிடுவதிலே உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு இல்லை என்றால் எவ்வித குற்றமும் இல்லை. கண்ணியத்திற்குரிய ஹாஜிமார்களே, அல்லாஹு தஆலா உங்களுடைய ஹஜ் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அன்பையும் உங்கள் மீது பொழிய வேண்டும் என்று நானும் எங்களுடைய தாருல் ஹுதா நிறுவனத்தின் சார்பாக அனைத்து சகோதரர்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய இந்த கடமையை அழகிய முறையில் நிறைவேற்றுவதற்கு, அவனுடைய பொருத்தத்திற்கு ஏற்ப இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வானாக. நாம் உங்களுக்கு கூறிய ஒழுக்கங்களை பேணியும் மேலும் மார்க்க அறிஞர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆதாரம் மிக்க நூல்களை படித்தும் உங்களுடைய இந்த கடமையை அழகிய முறையிலே நிறைவேற்றுங்கள். இது குறித்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால், வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நல்ல மார்க்க அறிஞர்களிடத்திலே நீங்கள் கேட்டு தெளிவடையலாம். நல்ல மார்க்க அறிஞர்களுடைய நூலை படித்து நீங்கள் தெளிவு பெறலாம். நாங்கள் உங்களுடைய சேவைக்காக காத்திருக்கின்றோம். எங்களை இது குறித்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். எங்களுடைய அலுவலகத்தின் தொலைபேசி நம்பர் 2524 7866, எங்களுடைய கை தொலைபேசிகள் நம்பர் 9840174121, மற்றும் ஒரு நம்பர் 9884469044. இந்த நம்பர்களிலே நீங்கள் எங்களை எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين والسلام عليكم ورحمة الله وبركاته.